அஞ்சு பேர் லைன்ல இருக்கான்.
ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ
என்னடா ஹலோ ஹலோ எதிரொலிச்சுனே இருக்கு.
எதிரொலியும் இல்ல ஒலியும் ஒலியும் இல்ல. அஞ்சு பேரும் பேசுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும், ஒரே சமயத்துல பேசக்கூடாதா? படிச்ச முட்டாளுங்களா.
சரி, இப்ப நம்ம இன்னைக்கு என்ன எபிசோடு பண்ண போறோம்?
விடியல் தர போறாரு,
ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத, மூளைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், மூளைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம்.
வெற்றி நடை போட்டும் தமிழகமே,
அதான் போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட.
அவரும் எம்ஜிஆர் சொல்றாரா? எத்தனை எம்ஜிஆர் நமக்கு தெரியலப்பா.
இப்ப எம்ஜிஆர் கோஜா தூக்கிட்டு இருக்காரு.
ஆமா, நியூ நியூ டாக்டிக்ஸ். ஓகே, ஆமா,
எல்லாரும் எம்ஜிஆர் கட்சியில சேர்ந்துட்டாங்க இப்போ.
அவருக்கு மினிஸ்டர் பொசிஷன் குடுக்கலையா? ஆரம்பிச்சிட்டாரு. இருவர் படத்துல சொன்னாங்க,
அது சொன்னது மணிரத்னம். அதை நீங்க பாத்துக்கிறோம்.
ஆமா, மணிரத்னம். ஓகே, நண்பர்களா சேர்ந்து இந்த எலெக்ஷனை பத்தின ஒப்பீனியன்ஸ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எபிசோட் பிளான் பண்ணிருக்கோம். இவங்க எல்லாருமே கூட காலேஜ்ல படிச்சவங்க, என்னுடைய நண்பர்கள். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாலசுப்ரமணியம், அவர் வந்து எங்க கேங்லயே பெரியவர். அவரு முதல்ல. அடுத்து வந்து விஸ்வநாதன், அவர் கரண்ட்லி இந்தியாலேயே இல்ல, இஸ் அன் என்ஆர்ஐ. அவர் இருக்காரு. அடுத்து எங்க ஆஷிக் இருக்காரு, ஆஷிக் பாய். எல்லாரும் சேர்ந்துதான் நாங்க எல்லாம் பேச போறோம். சோ இன்னைக்கு நம்ம எதுல ஆரம்பிக்கலாம்? என்ன ஆஷிக்,
நம்ம
எங்களோட பல பல எலெக்ஷன்கள் பார்த்தவர் நீங்க.
எப்ப போட்டேன்னா தெரிஞ்சு போட்டதுன்னா மோடிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஒரு தடவை மோடி வைகோ கூட்டணியில வைகோக்காக ஓட்டு போட்டிருக்கேன்.
இன்னொரு
மேட்ரு, நம்ம டிஎம்டிக்கு விஜயகாந்த் கூட்டு
போட்டுருக்கோ.
விரல் பலகை பாத்துருக்கு.
அதுக்கப்புறம் வந்து கார்த்தி கூட சேர்ந்து நாம் ஓட்டு போட போய் அதுக்கப்புறம் போடாம
மாறிட்டேன். மனசு ரொம்ப புண்ணா இருக்கு. வாய்ப்பு குடுக்கறாங்க, அவன் வாய வச்சுட்டு சும்மா இருந்தனாலே போதையா?
ரொம்ப பொய் பேசுறாரு. நானுமே போடலாம் தான் நினைச்சேன்.
பல வருடங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க சொல்லி, அதாவது அம்மா அப்பா சொல்லிதான் நீங்க வந்து உங்களோட ஓட்டையே வாக்கையே செலுத்திருக்கீங்க. ஒரு ஜனநாயக கடமையை நீங்களா டிசைட் பண்ணல? அப்படியா
சொல்லி கொடுக்கறது?
இல்ல இல்ல, நாங்க வந்து நாங்களா இல்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா முதல் தடவை ஓட்டு வந்து பல தடவை அப்ளை பண்ணி எனக்கு ஓட்டர் ஐடி கார்டே கொடுக்காம
என்னை அந்த எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போட முடியலையே அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன். ஆனா அந்த டைம் ஓட்டு போட்டிருந்தா யாருக்கு போட்டிருப்பேன்னா எங்கள் அண்ணன் சீமான். நல்லதா போச்சு. ஆனா என்னால என்னென்னலாம் செய்ய முடியுமோ செஞ்சு பல பேரை ஓட்டு போட வச்சு அதுல ஒரு ஒரு விக்டிம் தான் பால்ஸ்.
பயங்கரமா பேசுவான் எல்லாத்தையும் சொல்லி பேசிட்டு கடைசி பார்த்தா ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு ஓட்டையே வந்துடலாம். இவ்வளவு பேச்சு பேசுறேன்.
ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அதுவரை நாம் தமிழர் சப்போர்டராதான் இருந்தேன். எப்ப எனக்கு கையில ஓட்டர் ஐடி வந்துச்சோ அண்ணில இருந்தா நான் ஐடியாலஜியே மாத்திட்டேன். அதுதான் சோ இப்படி
ஊருக்கு ஊருக்கெல்லாம் உபதேசம் நம்ம வந்து இது படிக்கிறது
இல்ல இல்ல இதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்.
அப்பா இந்த மாதிரி அதுவும் ஹைலைட் என்னன்னா நான் 5 தடவை அப்ளை பண்ணேன் ஓட்டர் ஐடி. ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி 1 தடவை 2 தடவை ஆன்லைனு 3 தடவை போய் கார்பரேஷன்ல கொடுத்து அது ஓட்டர் ஐடி வரும்னு பார்த்தா வரவே இல்லை. எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா வருது 2 ஓட்டர் ஐடி கார்டு வருது. அந்த 2 ஓட்டர் ஐடி நேமும் வாக்காளர் பட்டியலையும் இருக்குது. இப்போ
இருக்கும் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா அது
எனக்கு 2 இருக்கு.
எனக்கு
கரெக்டா 15 வயசானே போய் கார்பரேஷன் மண்டல அலுவலகத்துல போய் நானு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நைபர்ஸும் கூட அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ண கிட்டத்தட்ட 1 வருஷம் இதா வந்துருவோம் அந்தா வந்துருவோம் சொல்லி அது இதுன்னு சொல்லி கார்பரேஷன் படிக்கட்டுகளுக்கு நாங்க ஏறினதுதான் காலேஜ் படிக்கட்டுகளை காட்டும் கார்பரேஷன் படிக்கட்டுக்கு அதிகமா ஏறிடுவோம் ஓட்டர் ஐடிக்காக. என்னன்னு சொல்லி 2014 எலெக்ஷனுக்கு முன்னாடிதான் ஓட்டர் ஐடி எனக்கும் கிடைச்சது. 2011 தேர்தல்ல கிடைக்கல. 2014 தான் முதல் தேர்தல் நான் ஓட்டு போட்டது. அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கிடைச்ச அந்த இதுல வந்துட்டு ஒரு உற்சாகத்துல நானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதான் அந்த 6:30 இருந்துருக்கு முன்னாடி போனா எங்களுக்கு முன்னாடி ஒரு 4-5 பரம வெற்றிகள் இருப்பாங்க போகுது கட்சிகளுக்கு. காலையில 10-7 மணிக்கு ஃபர்ஸ்ட் போலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க 11வது 12வது நிக்கிறோம். எங்களுக்கு முன்னாடியே சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. அது ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. போயிட்டு நாங்களும் இப்படிதான் போய் எந்த அந்த டைம் கிட்டத்தட்ட காலேஜ் யூஜி முடிச்சிருந்த சமயம் வேற. சோ யாரு ஓட்டு கேட்டாலும் அங்க போய் நின்று ஃபுல்லா அவங்களுடைய பிரச்சாரத்தை ஃபுல்லா கேட்டுட்டு மீட்டிங் நடந்தா அங்கேயே போய் உட்காந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு எல்லா மீட்டிங்கும் போயிடுவோம். நீங்க சொன்ன மாதிரி ஏன் சின்னத்துலயே ஒரு குத்து சிதம்பரத்துல இருக்குன்ற மாதிரி எல்லா மீட்டிங்கும் போயிட்டு அவங்க காலையிலாவே உட்காந்துருவோம். கூட்டத்தோட கூட்டம் எல்லாரு மாதிரியும் இருப்போம். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறமே வந்து பேசுவோம். ஒரு ஓட்டு ஆனா டிஸ்கஷன் ரொம்ப இருந்துச்சு.
ஏமாற்றப்பட்டோம்.
கடைசியா யார் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்காங்க அதாவது அடிப்படை தேவைகள் நம்ம சட்டமன்ற தேர்தல் மக்கள் நல கூட்டணி கூட போட்டுடலாமான்னு யோசிச்சு அப்புறம் இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி வந்தோம். சாரி மக்கள் நல கூட்டணி அடுத்த தேர்தல். முதல் தேர்தல் வந்து மோடியை ப்ரொஜெக்ட் பண்ண தேர்தல். மோடியை ப்ரொடெக்ட் பண்ண தேர்தல் வந்து கொஞ்சம் வேவரிங்லாம் போயிட்டு இருந்துச்சு. யாருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன பேசி ஒருத்தர் வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்கா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் முன்னிலைப்படுத்தி லாக்டவுன் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு. ஸோ ஏதோ கொஞ்சம் இதா பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்கெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்காக நாங்களும் கொஞ்சம் இது பண்ணோம். ஸோ ரெண்டு மூணு பேர் வச்சிருந்த லிஸ்ட்ல இப்ப கரெக்டா ஞாபகம் இல்லை யாருக்கு போட்டோன்னு கூட.
அப்ப அந்த ஒரு ஒரு குட்ட குழப்பி ஒரு ஆளு வந்தானே இந்த ஆளு சத்தியாகிரகம் பண்றேன்னு சொல்லி நமக்கு எல்லாம் சங்கூதிக்கு போயிட்டோம்.
வந்து மோடி ப்ரொஜெக்ட் பண்ண தேர்தல் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வானவில் கூட்டணி அமைச்சாங்க. டிஎம்கே மட்டும் தனியா போய் நின்னாங்க. கூட இருக்கிற எல்லா கட்சியும் காங்கிரஸ் டிஎம்கே ஒரு அலையன்ஸ் ஏடிஎம்கே தனியா நின்னாங்க. 40 தொகுதியிலும் தனியா நிப்போம் மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கு பின்னாடி எல்லாருமே போயிட்டாங்க. டிஎம்கே டிஎம்கே டிஎம்டிகே எல்லாரும் ஒரு கட்சிக்கு ஒரு கூட்டணி கம்யூனிஸ்ட் தவிர
பயங்கரமா ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த மோடி வேவ ஒரு வழி பண்ணி இப்ப ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க.
குஜராத்தோட போட்டோ ஒரே ஒரு ஊர்ல ஒரு நல்ல போட்டோ போட்டு இப்படித்தான் குஜராத் எல்லா ஸ்டேட்டும் இருக்கு சொல்லி.
ஆமா சிங்கப்பூர் பஸ் ஸ்டாண்ட காட்டி சிங்கப்பூர் ஏர்போர்ட் காட்டி குஜராத் சொல்லி அதெல்லாம் நம்பி நாங்களும் வந்து வந்தால் மோடி தான் நம்மவே.
நான் எதுல வரி மயமாந்தேன்
செய்யாத கிரிஞ்சு கிடையாது.
நான் எதுல வரி மயமாந்தேன் அந்த சோலார் பேனல்லாம் வச்சு ஊர் ஒரு ஒரு பெரிய ஏரியா சோலார் பேனல்லாம் வச்சு
அகமதாபாத்லதான் சேலம் சேலம் இப்ப வந்து டெவலப்டு சிட்டி யூனோ பிகாஸ் ஆஃப் அவர் எடப்பாடி சாமி.
மோடி வந்தாருன்னா ஊருக்கு ஊரு தலையக்க நடத்த முடிஞ்சு சோலார் பேனல் வந்து கண்டு கொடுத்து நம்பிக்கையில போட்டோம்.
வாழ்த்தவர் வீட்டுக்கு மேல சோலார் பேனல் குடுத்துருவாரு நம்ம ஜாலியா பாத்துருக்காரு.
ஆமா கரண்ட் பில்லே கட்டாம சகலக்கலா டிவி அதுல வர மாதிரி தொப்பிய போட்டுக்கிட்டு தெரியலான்னு பாத்துருக்காரு. கடைசியில நம்ம
மாதிரி
முதல் தேர்தலுக்கும் இப்ப நம்ம வாக்களிக்கிறதுக்குமே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் நடைபெற்றிருக்கு நம்மளோட கருத்து இதுல கருத்து வெளியில. சோ அப்படி பார்க்கும் போது நீங்க நீங்க எதனால இந்த மாற்றம் நிகழ்ந்துச்சு ஏன் எப்படி அந்த ஐடியா மாறுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே பார்த்தா இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான சீமான் வெறியனா இருந்து நாம் தமிழர் தான் மாற்று அவங்கதான் வந்து இந்த நாட்டையே காப்பாத்த போறாங்க அப்படின்னு ஒரு உணர்வு வெளியில வந்து ஈர்க்கப்பட்டு ஒரு மாதிரி கூச்சம் போட்டுட்டு கத்திக்கிட்டு அந்த ஒரு ஒரு சின்ன துடிப்பு இருக்கும் போது ஒரு தமிழ் எக்ஸ்ட்ரீமிசம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் பேசும் போதும் ஒரு 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 எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் வரும் இல்ல ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் அது எனக்கு அந்த வயசுல ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. சோ அது அப்படியே வளர்ந்து ஒரு பாயிண்ட்ல என்ன ஆச்சுன்னா ரைட் இவன் பேசுறது எல்லாமே பொய் ஆஹா கச்சா அடிக்கிறாரு இவரு இவர் இவ்வளவு கதை உருட்டல் உட்டுறாரு அப்படின்லாம் அந்த தெளிவு வந்து எப்ப நம்ம வந்து நம்மளோட திராவிட அரசியல் வந்து எவ்வளவு தூரம் வந்து இந்த ஸ்டேட்டை வந்து முன்னேற்றி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் படிக்கும் போதும் நம்மளோட சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் நம்ம ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத் இந்த ஸ்டேட்டுக்கு ஆயிருக்குன்றத பார்க்கும் போதும் ரைட் அப்ப இவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்துறாங்க இது இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு. சோ அப்படி ஆகும்போதுதான் இது சேஞ்ச் இந்த சேஞ்ச் ஆஃப் ஐடியாலஜி நடந்துச்சு. சோ அந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து எப்படி இந்த மோடி வேவு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து எதிர்கொண்டு கருத்து மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ட் அதே மாதிரி ஓட்டு ஓட் பண்ற ஒரு மென்டாலிட்டியே நமக்கு வேற மாதிரி மாறி இருக்கு. சோ இதை எப்படி பாக்குறீங்க?
இது பார்த்தா எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு எவல்யூஷன் ஸ்டேஜ் தான் இது. எல்லாருக்குமே இன்னும் ஒரு 5 இயர்ஸ் அப்புறம் கூட இன்னும் மாறிக்கிட்டு தான் இருக்கும் நினைக்கிறேன். இது ஒரு இடத்துல நினைவில்லாத ஒரு மாற்றம். ஏன்னு கேட்டா நீட் தான்
வேலைகளுடைய அடிப்படையில தான் மக்களுடைய வாக்கு செலுத்துற முறை ஒவ்வொரு முறையும் மாறுது. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட தேவைகள் வேற மாதிரி இருந்துச்சு. அப்ப ஒரு வேலை வாய்ப்போ ஒரு நல்ல சமுதாய கட்டமைப்பு இருக்கணும், ரொம்ப அடிப்படை தேவைகள் வேணும். நேஷனல் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்ல ஒரு டாபிக் உண்டு. அதுபடி முதல்ல பேசிக் நீட்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த தேவையை நோக்கியான பயணம் இருக்கும். அந்த மாதிரி ஓரளவு படிச்சு வந்த இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கும். இன்னும் கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கான தேவைகள் வந்து அவங்களோட அடிப்படை தேவையா இருக்கும். தண்ணீரோ சுகாதாரமோ சாலை வசதிகளோ அந்த மாதிரியான தேவைகள் இருக்கும். தேவையின் அடிப்படையில தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் தேர்தல் அந்த ஒரு சுழற்சி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மேஸ்லோஸ் ஹைரார்கி சொல்றீங்கல்ல, இதுல வந்து ஒரு தேவை அடுத்து இப்ப நீட்ல இருந்து வாண்டிக்கு போகும்போது அது மாறுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ். இப்ப இதை நம்ம அணுகி பார்த்தோம்னா, இப்ப வந்து தமிழ்நாடுக்கு இப்போ சென்ட்ரல்ல இருந்து NEP கொண்டு வராங்க, நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வராங்க. அது என்ன மோட்டிவ்ல கொண்டு வராங்கன்னா, 2030 இந்த ரேட் ஆஃப் ஹையர் எஜுகேஷனை நாங்க அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லி கொண்டு வராங்க. ஆனா தமிழ்நாடு வந்து ஏற்கனவே அதை அச்சீவ் பண்ணிருக்கு. ஸோ ஆர் நீட் இஸ் மச் மோர் ஹையர் தேன் வாட் தே ஆர் ப்ரொஜெக்டிங். ஸோ அப்படிங்கும் போது இவங்களோட பாலிசிஸ் நம்மளுக்கு ரெக்ரெசிவா தானே கொண்டு போகுது. அது அதனால நமக்கு பெரிய பெனிஃபிட் இருக்க மாதிரியே தெரியலையே.
அதுதான் இந்தியான்றது வந்து ஒரு ஐக்கியம், இந்தியன்றது யூனியன், பல மாநிலங்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறப்ப ஒரே கோணத்தை எல்லாரையும் பார்க்க முடியாது, ஒரே லென்ஸ் மூலமா எல்லா மாநிலங்களையும் பார்க்க கூடாதுதான். வெவ்வேறு விதமான தோட்டத்துல எல்லா மாநிலங்களும் இருக்கும்போது அவங்களை நீங்க பெஞ்ச்மார்க் பண்றது அவங்களுடைய தற்போதைய நிலையை காட்டிலும் தாழ்ந்து இருக்கக்கூடாது. அந்த விதத்துல சில பேர் வந்து அதை கணக்கிடுறதுல தவறு செஞ்சிடறாங்க.
சோ இப்ப இது இது இந்த புரிதலே இங்க இல்லையோ அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல. இப்ப இந்த புரிதல் எத்தனை பேருக்கு இங்க இருக்கு? சோ இத வச்சுதான் விளையாடுறாங்களா இந்த இந்த மாற்றம்னு பேசுறவங்க?
இல்ல, இது இன்னும் டைசெக்ட் பண்ணி பார்க்கும்போது போலிஸ்டிக்கா நீங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
இல்ல இல்ல.
இன்னமும் இதையுமே வந்து தமிழ்நாட்டிலயுமே சில பிற்பட்ட பகுதிகள் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரியான பகுதிகளுக்கு வேற மாதிரியான தேவைகள் இருக்கு. அவங்களுக்கு இன்னும் அடிப்படையே இல்லாம இன்னமும் கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா வாக்குறுதிகள்ல சட்டமன்ற உறுப்பினரா வரவங்க வந்து நாங்க உங்களுக்கு அடிப்படையான சாலையை போடுறோம். இது வரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 15-16 முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் சாலை போட்டு கொடுத்திருந்தாலே இந்நேரம் வந்து எல்லா கிராமங்களுக்கும் சாலை வசதி வந்திருக்கும். ஆனா திரும்பவுமே அதே ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும், தண்ணீர் தொட்டி மேல்நிலை கட்டி கட்டுறோம், இன்னும் மேல மேல கட்டி நிலவுக்கு போற அளவுக்கு கட்டி இருக்கலாம் எல்லாரும் கொடுத்த வாக்குறுதியின்படி. ஆனாலுமே சரி, சில பேருடைய வாக்குறுதிகள் வந்து எல்லாரையும் போய் சேராது. ஏன்னா அவங்களுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்.
நிலவுக்கு போறானே இப்ப ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்திருக்காருயா உங்க ஊர்லதான் ஆட்சிக்கு?
ஆமா சார்,
அவர் சின்ன குப்பை தட்டி தூக்கி குப்பை
தட்டில
எல்லாத்தையும்
கலாய்க்கிற மாதிரி
அதுதான் அந்த நான் சொன்ன மேஸ்லோ ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ்ல அதெல்லாம் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் மாதிரி எல்லாமே கிடைச்சிருக்கு. 3 நேரம் சாப்பாடு கிடைச்சிருக்கு, தங்கள இடம் கிடைச்சிருக்கு, துணி கிடைச்சிருக்கு அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. நல்ல வீடு வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நல்ல வீடு எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இன்னும் யூஸ் பண்றதெல்லாம் பிராண்டட் ஐட்டமா இருக்கணும்ன்ற மாதிரி அது அடுத்த கட்டத்துக்கான படிக்கட்டு அந்த தேவைகள். இவர்
ஆமா
அவர் கனெக்ட் ஆக மாட்டார் மக்களுக்கு. அவங்க அடிப்படை அவங்களுக்கு தேவையான முதல்ல பூர்த்தி செஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். அந்த நகர்வுக்கு அவர் தயாராகல. அவங்களே அவர் கலாய்க்கிறாரு தான் மக்கள்.
கலாய்க்கிறாரு ஆமா, மக்களை கலாய்க்கல, இந்த தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் கலாய்க்கிறாரு.
அது உண்மை, அது உண்மை.
ஆமா ஆமா ஆமா. இங்க யாராச்சும்
இருக்கு நமக்கு இங்க தமிழ்நாடு வந்து மேல இருந்து டெல்லியில இருந்து பார்க்கும் போது நம்ம ஸ்டேட்ல என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியவே வந்து இவங்களுக்கு என்ன. அடிக்கடி நம்ம பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், இந்த வண்டிக்கு BS6 வந்தப்போ ஹெட்லைட் கம்பல்சரி ஆகுறதுன்றது டெல்லியை மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு திட்டம். டெல்லியில வருது, அதனால எப்பவுமே லைட் ஏரியனா அப்பதான் வண்டி வருது. தமிழ்நாட்டுல அதுக்கான தேவையே கிடையாது. நம்மளுக்கு பனி மூட்டைன்றது வந்து வருஷத்துக்கு ஒரு மாசம் அதுவும் பெருசாக இப்படித்தான் எல்லாமே. இது ஒரு சின்ன விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அந்த இதுல நம்ம வந்து தனியா தெரிய மாட்டேங்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயம்.
ஆமா, ரொம்ப ரொம்ப எல்லாமே ரொம்ப ஒரு இன்க்ளூசிவான பாலிடிக்ஸ் வந்து ஒரு பாலிசி மேக்கிங்ன்றதே இங்க வந்து இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லதான். இது 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 ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபெடரல் சிஸ்டம் கிளியரா இல்லையோ ஆன் த ஹோலே நம்ம நாட்டுக்கான ஒரு ஃபெடரல் சிஸ்டம் வந்து ஒரு யூஎஸ்ல இருக்க மாதிரியான ஒரு ஃபெடரல் சிஸ்டம். இப்போ அண்ணா முன் வச்ச மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது வந்து உண்மையாவே நிறைவேற்றப்பட்டிருந்தா நம்ம இந்த தேவை இருந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம இன்னுமே இப்ப
ஆனா பிளானே அது கிடையாது. பிளானே வந்து யூனிபிகேஷன் தானே, எல்லாத்தையும் உருமாக்கணுன்றதான.
ஆமா, அது தேசிய கட்சிகள் எந்த கட்சி வந்தாலும் அதை செய்யதான் முனைப்போட இருக்கு. ஆமா ஆமா ஆமா,
ஒரு
மேட்டர் என்னன்னா, இப்போ யாராவது நோட்டாக்கு கொடுத்துருக்கீங்களா?
யாருமே சரியில்லை, புதுசா யாராவது இண்டிபெண்டன்ட் ஓட்டிங் கிடைச்ச
உடனே
யாருமே சரியில்லை இண்டிபெண்ட் போடலாம் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து சரி யாருமே சரியில்லை நோட்டாக்கு போடுவோம். அப்ப என்னன்னா நோட்டா பத்தி ஒரு ஒரு
நீங்க வந்து வேற குரூப்ல வந்த பார்வேர்ட சொல்றீங்க. நான் ஆசிக் சொல்றது என் குரூப்லயும் ஆசிக் குரூப்லயும் இந்த பார்வேர்ட் வந்துச்சு. பிரசிடென்ட் ரூல் பார்வேர்ட் அப்துல் கலாம் போல இருக்கு.
நோட்டாக்கு போட்டு நோட்டா இதாச்சு அப்படின்னா நோட்டா ஹையஸ்ட் வந்துச்சுன்னா இருக்கிற எல்லா கேண்டிடேட்லயும் வந்துட்டு நியூ கேண்டிடேட் போட்டுவாங்க. அப்படிலாம் வந்துச்சு இப்படிதான். ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் அப்புறம் நோட்டாக்கு போய் நோட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேஸ்ல அந்த என்ன சொல்றது அந்த டைத்துல அந்த ஹைப் ஆகி வருவாங்க சீமான்ல இருந்து மோடியில இருந்து அந்த அந்த லாக்ல போய் திட்டுறது. கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகும்னா நம்மளா கண்டுபிடி நம்மளா கண்டுபிடிக்க தேவையில்லை, எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. சீமான்ல எக்ஸ்போஸ் ஆகாது அப்படிதான் ஸ்டார்டிங்கா நம்பி இருப்போம். என்ன ஒரு டைப் பேசுறாரு அவனே எக்ஸ்போஸ் ஆயிடுவான். அதுக்கப்புறம் தான் கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சு ஓகே இதுதான் அப்படி கொண்டு போறது.
அவர் என்னைக்கு ஆமக்கறி சாப்பிட்டேன்னு சொன்னாரு அன்னைக்கே
முடிவு. ஆமக்கறி வடுக வந்தேரி என்னென்ன கொஞ்சம் நஞ்சமா ஆத்தரி விடுற ரீலெல்லாம் இதோ இப்ப ரீசெண்டா சகாயம் இதை பத்தி ஏதோ விட்டுருக்காரு மாட்டினாரு.
ஏய் இன்னொரு இன்னொரு ஒண்ணு கேக்குறோம் நோட்டாவை பத்தி கேட்டதுனால எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு நோட்டாவை பத்தி. முதல் தேர்தல் நான் கூட சொன்னேன்னா நிறைய பேரை போய் பார்த்தோம், நிறைய கூட்டங்கள் அட்டன் பண்ணுவோம். ஈவன் சுயேட்சைகளோட தேர்தல் இருக்கு, சுயேட்சைகளோட வாக்கு வாக்குறுதி இதெல்லாம் கூட பார்த்துட்டு இது பண்ணும்போது நோட்டாவும் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஆயிருந்துச்சு. சோ அப்ப என்னன்னா நாங்க நோட்டாவுக்கு யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்களுக்கு முன்னாடி நடந்த தேர்தல வந்து நோட்டா வந்து ஒரு பட்டனா இல்ல, இந்த நம்மளுடைய வாக்குப்பதிவு இயந்திரத்துல அது ஒரு பட்டனா இல்ல, அது தனியா ஒரு நோட்டு நோட் போட்டு எழுதுவாங்க நம்மளுடைய பேரெல்லாம். அது வந்து ஒரு பெரும் பனிச்சுமையா வந்து அந்த தேர்தல் நடத்த அதிகாரிக்கு இருந்திருக்கு. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு நானும் அவரெல்லாம் பேசி கொடுத்துருக்கும் போது அப்ப சொன்னது இந்த நோட்டாஜி போய் போட்டுருவாங்க அப்படின்ட்டு. அப்ப அவருடைய அண்ணன் வந்துட்டு போட்டுறாதீங்க, நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் உங்க வீட்டுக்கு மேல வருவாங்க, ஏன் உங்களுக்கு பிடிக்கலாம் ஏதாவது சுயேட்சை கூட போட்டு தேர்தலால ஏன் வந்து நோட்டாஜி போட்டீங்கன்னு சொல்லி நம்ம ஒரு குற்றவாளியத்தான் பாப்பாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு நடந்திருக்கு, நாங்க அந்த போடுற தேர்தல் முந்தின தேர்தல்ல அவர் போய் நோட்டாஜி தான் போடுவேன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருமே முந்த முந்த பாத்துருக்காங்க. எல்லாரும் பாத்துட்டு இல்ல இல்ல நீங்க யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லன்னு ஒன்னு அந்த நோட் எல்லாம் எடுத்து வர்ற ஃபர்ஸ்ட் பேரா எங்களுடைய பூட்டிலே முதல் பேரா அவர் தான் பயந்துருக்காங்க. இதெல்லாம் பின்னாடியே கட்சிக்காரங்க எல்லாம் தேர்தல் முடிஞ்ச உடனே அன்றைக்கு ஈவினிங்கே வந்துட்டு பேசியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்க வந்து பிடிக்கலன்னா ஏதாவது வேற கட்சிக்கு வேலை கொடுத்துருக்கலாம், ஏன் நோட்டாக்கு வேஸ்ட் பண்றீங்க உங்க வாக்க
ஆமா பட்டன்ல வந்துருச்சு. பட் ஆனா விஸ்வாணி இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா இவ்வளவு பில்டப் இந்த நோட்டா கொடுத்தாங்கன்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுற ஒரு துடிப்பு இருக்கும் போது இதுக்காகவே இவ்வளவு தொடர குத்துறேன் இதுக்காகவே நோட்டால தானே குத்துவேங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தானே வரும் பசங்களுக்கு. இது
ஆனா ஒரு அழுத்தம் எடுக்கும், உங்களுக்கு ஒரு அழுத்தம் எடுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க
நோட்டான்றது நல்ல விஷயம் கிடையாது. நம்ம ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அவன் தொகுதி மேம்பாடு. பார்த்து ஓட்டு போடுறது கரெக்ட் தான்.
ஆனா இதுல இன்னொரு ஒரு அப்ரோச்சும் இருக்குல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப கேண்டிடேட்டை பார்த்து இப்ப நம்ம வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு தொகுதிக்கும் அவரோட அந்த அந்த கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறோங்கிறது நம்ம வந்து இதை பார்க்கும்போது கொஞ்சம் யூட்டோப்பியனா இல்லையா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நான் வந்து இங்க ஒரு திமுக எம்எல்ஏவே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இந்த தொகுதிக்கு ஆட்சியில அதிமுக இருக்கு. ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா என்னதான் திமுகவோட எம்எல்ஏ வந்து இங்க என்னென்னமோ செய்யணும்னு எடுத்துட்டு கொண்டு போனாலும் அதிமுக ஆட்சியில இருக்கும் போது அதை நிறைவேற்றுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட இன்டர்ஃபரன்சஸ் இருக்கு. சோ இப்போ நம்ம மைண்ட்ல வந்து நம்மளோட முதல்வர் யாரு கேண்டிடேட்டா இருக்கணும், இத வந்து ரீசெண்டா ரங்கராஜ் பாண்டே கூட பேசியிருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க வாக்கு செலுத்தும் போது ஒரு விஷயத்த நான் ரங்கராஜ் பாண்டேவை நம்ம பேசுறதுலயே தெரிஞ்சிருக்கும், நம்ம ரங்கராஜ் பாண்டேவுக்கு எக்ஸ்ட்ரீம் முரண்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான். ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா, இந்த விஷயம் ரொம்ப கரெக்டா பட்டுச்சு எனக்கு. என்ன சொல்றாருன்னா, அவரு முதல்வர் யாரு, இந்த 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 ஸ்டேட்டுக்கான சிஎம் யாருன்னு நீங்க தீர்மானிக்கிறத வச்சுதான் நீங்க உங்களுக்கான வாக்கை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் முன்னெடுத்து வைக்கிறாரு. இது எனக்கு எங்கேயோ ஒரு வகையில சரின்னு தான் படுது. ஏன்னா இது வந்து ரியாலிட்டிக்கும் இங்க நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, நம்ம இங்க யார எவன் எனக்கு சிஎம் ஆகணுமோ அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துறது தான் நமக்கு பெனிஃபிட்டா அமையுமோன்றது எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி?
அது வந்து அவருடைய கருத்தா தான் நம்ம பார்க்கணும்.
என்னுடைய கருத்தாவும் அது இருக்கு.
ஏன்னா வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் சொல்ற மாதிரி எல்லாம் பார்த்தா இரு கட்சிகள் மட்டும்தான் இருந்திருக்கவே கூடும். ஆனா 3வது அணியில யாராவது ஜெயிக்கிறது, சுயேட்சைகள் ஜெயிக்கிறது. ஏன்னா அவங்க அந்த லோக்கலுக்கு ரிலவெண்டா இருப்பாங்க, அவங்கதான் தகுதியான ஆட்களா இருப்பாங்க. அந்த ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தின் போது பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில யார் அதிகமா அவங்களுக்காக குரல் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க சப்போர்ட் செய்வாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் அவங்களுக்குரிய வாய்ப்பா யார் இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அவங்களுடைய ஆதரவுக்கான போகும்.
இந்த
ரெண்டு கட்சிகளுக்கு தான் யாரு சிஎம் கேண்டிடேட்டா வரணும்னு நினைச்சா பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த 3வது அணின்ற பேச்சோ சுயேட்சைகள்
ஆமா அது இருக்காது. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப ஒருவேளை மக்கள் வந்து ஒரு சுயேட்சையே தேர்ந்தெடுக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க, இந்த தொகுதிக்கு ஒரு சுயேட்சை தான் இருக்காரு. ஆனா ஆளுங்கட்சி வந்து ஒன்னா இருக்கு. சோ இந்த சுயேட்சையால இந்த மக்களுக்கான நலன்கள் எல்லாம் வந்து நிகழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? ரியாலிட்டியில அது இருக்கா? ஏன்னா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ரியாலிட்டியில ஒரு மிகப்பெரிய கட்சி, இரண்டு கட்சிகள்லயே வெவ்வேறு மாற்று. இப்ப வந்து நான் இந்த தொகுதியில ஒருத்தராகவும் அந்த ஆளுங்கட்சி வேறையாகவும் இருக்கும் போது எந்த ஒரு விஷயங்களுமே அந்த இடத்துல ஸ்தம்பிச்சு நிக்குது. நான் சிம்பிளா சொல்லணும்னா, நான் வந்து ஒரு பேங்க்ல வேலை பார்த்தேன். அந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, நிறைய கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி. கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த கான்ட்ராக்டர்ஸ்ல பாதி பேர் வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவங்க, ஓகேவா? சோ இப்ப ஆளுங்கட்சி வந்து இதுல இருக்கும் போது எந்த ஒரு டெண்டருமே தோ அந்த தொகுதிக்கு எதிர்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ இருந்தாலும் எதுவுமே வந்து நடைபெறல, எல்லாமே ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு தான் நடக்குது. இது கிரவுண்ட் ரியாலிட்டி. அங்க அந்த 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 ஆளால அங்க இருக்க அந்த எம்எல்ஏவால எந்த ஒரு விஷயமுமே அங்க நிகழ்த்த முடியல.
சரி, நான் இன்னொரு வியூ எடுக்கிறேன். என்னோட தொகுதியில என் வீட்டு தொகுதியில கடந்த 10 வருஷமா ஆளுங்கட்சி தான் வந்து எம்எல்ஏவா இருக்காங்க. இன்னும் இன்னொரு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா மதுரையில வெல் நோன் நேமான ரீசெண்டா ஒரு 5 இயர்ஸா எம்எல்ஏவா இருக்காரு. அவர் இது வரைக்கும் ஒரு தடவை கூட எங்க கான்ஸ்டிடுவன்சி பக்கம் வந்தது கூட சரியா, அவர் வீடு எங்க இருக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாதுங்க. 5 வருஷத்துல பார்த்தது இல்ல ரோடு, நான் அந்த வீடு நாங்க வீட்டுக்கு போய் 10 வருஷம் மேல ஆகுது, அந்த ரோடு எப்படி அங்க போகும்போது இருந்துச்சோ அப்படியேதான் இருக்கு, இப்போ டிட்டியரேட் தான் இருக்கே தவிர எதுவுமே நல்லது நடக்கல. அப்ப அவர் ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ அவர் வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்
வரல,
எதுவுமே வரல. அவர் ஆளுங்கட்சியோட சவுண்ட் இருக்கணும். விந்தி மதுரைக்கு பிடிஆர்னு ஒருத்தர் இருந்தாருனா அவரு திட்டம் கொண்டு வருவாரு. இப்போ வந்து சேலம்க்கு எடப்பாடி சாமி வந்து சிஎம்ஆர் இருக்கிறனால திட்டம் கொண்டு போய் கொடுக்குறாரு. வாங்க தெரியணும், ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்தா வாங்க தெரியணும். அப்படி இப்படி ஆள் இல்லைன்னா அதுவும் வேஸ்ட் தான்.
எதிர்கட்சி
எம்எல்ஏக்களா இருந்தாலுமே அவங்களால அவங்களுக்குரிய நீங்க சொன்ன மாதிரி தொகுதி நல்ல மேம்பாட்டு நிதியில இருந்து அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பா செய்யற ஆட்களும் இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியா இருந்தாலும் செய்யாத ஆட்களும் இருக்கிறத செய்யறாங்க. அதனால நீங்க அதை பார்த்துதான் ஓட்டு போடணும்ன்ற அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. என்ன நீங்க சார்ந்த பகுதியில ஒரு தேவை அப்படின்னு சொன்னா கட்டாயம் உங்களுடைய எம்எல்ஏ மூலியமா தான் அது கோரிக்கையை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப உங்களுடைய நீங்க சார்ந்த ஒரு நகரத்துடைய மேம்பாடுனாக்கா அது ஆளுங்கட்சியுடைய தலையிட வேண்டியது இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாண்டோ இல்ல எங்களுக்கு ஒரு பாலமோ மேம்பாலம் தேவை, பஸ் ஸ்டாண்ட் தேவை, அந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சிகளுக்கு தான் வந்து உங்களுக்கு ஆளுங்கட்சியோட சப்போர்ட் தேவையை தவிர உங்களுக்கான ஒரு குழாய் பிரச்சனை, ஒரு மேல்நிலை தொட்டி பிரச்சனை, ஒரு சாலை வசதி வேணும் அப்படின்னு சொன்னா உங்களோட தாராளமா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மேம்பாட்டு நிதியில இருந்து செய்ய முடியும். அதுக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய நபர் யாராவது உங்களுக்கு ஒரு மனசு வேணும். அவங்க எல்லாத்துக்கும் இருந்தாலும் நமக்கு அவங்க ஒரு டேர்ன் வைஸ் போட்டு வருஷம் மண்டாந்திர நிதியில வந்துட்டு இந்த பகுதிகளுக்கு எல்லாம் கொடுக்கணும்ன்ற மாதிரியான டேர்ன் வைஸ் போட்டுரும். நான் அவங்களுக்கு கொடுக்குற நிதி வந்து பத்தும்னு சொல்லல, கட்டாயம் பத்தாது.
ஒண்ணுமே இல்லாத
செய்யலாம்,
அது கூட செய்யறது இல்லன்றதுதான் நம்மளோட கருத்து.
அதுவும் இன்னொன்னு, இந்த 10 வருஷத்துல நம்ம எடுத்து வைக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் எதுவும் இருக்கா? இது இந்த 10 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு எதுவும் நிகழ்ந்திருக்கா? எதுவும் ஒரு பெரிய மாற்றமோ இல்ல முன்னேற்றமோ, ஏதோ ஒரு மாற்றம் முன்னேற்றம்னா அந்த இன்னொரு மேங்கோ மணி தான் ஞாபகம் வரும். அவர் இந்த 10 வருஷத்துக்குள்ள 4 தடவை டிசனை மாத்திட்டாரு.
ஆமா, அவர் மாறி இந்த கட்சியில அந்த கட்சிக்கு மாறுறோம்.
ஆமா, அவங்கள
மாதிரி ஆளுங்க எல்லாம் இன்னும் எப்படி சர்வே வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க பின்னாடி எப்படி சப்போர்ட்டர்ஸ் போறாங்க, அவமானமா இருக்கு.
இல்ல சாதிங்கிறது இங்க இது ஸ்ட்ராங்கா இருக்குல்ல,
இருக்கு அவங்களுக்கே தெரிய வேணாமா மாட்டோம் அப்படின்னு பேசினவங்க பண்றது. சோ இப்போ அவங்களுக்கு சில பேர் ஓட் போடும்போது மக்கள் எந்த அளவு ஸ்டாண்டர்டா யோசிக்கிறாங்க, எப்படி ஆக்சுவலா யோசிக்கிறாங்கன்னு தெரியல.
மக்கள் தெளிவாதான் இருக்க மாதிரி இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ஸ் வந்து இந்த மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நடக்காம இருந்துச்சுன்னா சேஞ்ச் வுட் ஹேவ் பீன் ஹேப்பன்.
கண்டிப்பா
சேஞ்ச் நடந்திருக்கும். இந்த மக்கள் நல கூட்டணியும் வாஸ் லைக் ஒரு கம்ப்ளீட்டா நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு, டிஃபரெண்டா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க வச்ச ஒண்ணும் கூட. அது அது காரணம் அந்த அந்த டைம்ல கரெக்டா கேப்டனை வந்து 2 எலெக்ஷனா கேப்டன் கொஞ்சம் விரல விட்டு ஆட்டினாரு, இந்த எலெக்ஷன் அவரை விட்டு ஆட்டிட்டாங்க.
அது மெடிக்கல்ல
ஆமா அவரை விட்டு விளையாண்டாங்க.
அவர் போய் வேற ஓகோய் ஓகோய்
ஓய்
இல்ல இது எனக்கு அடுத்த ஜெனரேஷன் லீடர்ஸ் யோசிச்சு பார்க்கும் போது பயமா இருக்கு நம்ம நாட்டோட
நிலைமை.
அதே சமயம் இன்னும் சில லீடர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காவும் இருக்காங்க.
அவங்களை வளர விடணும்ல நீங்க வந்து சொல்றீங்க, அவங்களை வளர விட மாட்டாங்கல்ல. அவங்க நெப்போட்டிசம்ன்றது நம்ம அரசியல்
இல்ல. நீங்க ப்ராமிசிங்கான லீடர்ஸ்னா நீங்க யார சொல்ல வரீங்க?
வாஜ்பாய்க்கு
கம்பு
சுத்தாஜ்பாய்க்கு
இல்ல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான், இப்ப இப்போ எல்லா கட்சிகள்லயுமே ஒரு சில நல்ல கேண்டிடேட்ஸும் அறிவிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்ப சும்மா சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து அறிவிக்கப்பட்டிருக்க ஒரு ரெண்டு மூணு கேண்டிடேட்ஸ், ஆலு ஷானவாசா இருக்கட்டும், சிந்தனை செல்வனா இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம திமுக கூட பாத்தீங்கன்னா எழிலண்ணா இருக்கட்டும், டாக்டர் எழிலண்ண. சோ இந்த மாதிரி நல்ல கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க மக்கள் நீதி மையத்துல ப்ராமிஸ் ஆனீங்க. ஆமா ஆமா ஆமா, சிலர் இருக்காங்க. ஆனா அவங்க
நிறைய பேர்
யாரு, பத்மபிரியாவா? விஸ்வா நீங்க சர்க்காசம் பேசுனீங்களே. ஆஹ், இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா மக்கள் நீதி மையம் வந்து நல்ல கேண்டிடேட்ஸ் நிறுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும், இல்லன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அவங்க கொள்கை நிலைப்பாடு வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்களா, இல்ல அவங்க வந்து இது இது நேச்சுரலா நடக்கும், ஒரு குரோயிங் ஒரு கட்சிக்கு வந்து இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அவங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த வாட்டி வந்து கமல்
மக்கள் நீதி மையம் எடுத்துக்கோங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. மக்கள் நீதி மையம்கே நீங்க மையமா போறீங்க?
இல்ல இல்ல, சிம்பிளா சொல்லணும், மக்கள் நீதி மையம் பிரிக்க போற ஓட்டெல்லாம் நம்ம கூட்டணிக்கு விழுக போகாத ஓட்டுதான். மக்கள் நீதி மையம் பிரிக்க போற ஓட்டு எதுன்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க? யோசிச்சு
இந்த படிச்சவங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற பாப்புலேஷன்,
படிச்சவங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற பாப்புலேஷன், அப்புறம் வந்து ரொம்ப இலை இந்த லோவர் மிடில் கிளாஸ்க்கும் அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் நடுவுல தொங்கல ஒரு மிடில் கிளாஸ், அந்த மிடில் கிளாஸ். சோ இன்னொன்னு எலைட் பீப்புள், இவங்கெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இல்ல இன்னொரு மேட்ரு, நீங்க வந்து எப்பவுமே ஏடிஎம்கேக்கு விழக்கூடிய ஓட்டுகள் இருக்குல்ல, அதெல்லாம் முக்காவாசி பாத்தீங்கன்னா இந்த இப்ப நான் சொன்ன கிளாஸ் எல்லாமே ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் கிளாஸ்ல தான் அதிகமா வர்றாங்க. சோ இதுதான்
பிரிக்கிறாரு
நினைக்கிறேன்.
தலைவர்
வர்க்கத்தை
நோக்கியதான அவங்களுடைய வாக்கு வங்கியா இருந்தாலுமே கூட மத்த கட்சிகள் வந்து அத அறுவடை செய்ய தயாரா இல்லைன்னு அர்த்தம். அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலயோ அடிப்படையான தேவைகளை பத்தி எல்லாருமே வந்து அட்ரஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்க ஒரு இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேர் கட்சிகளுக்கும் அது வந்து அவங்களுடைய வாக்கு வங்கியும் அவங்க அட்ரஸ் பண்ற ஒரு லெவல் ஆஃப் சொசைட்டி ஆஃப் பீப்புள் வந்து அவங்க அட்ரஸ் பண்ணும் போது ஏதோ ஒரு சின்ன ஒரு மார்ஜின்ல அவங்க டிஃபரன்ஸ் வரும்போது இந்த இதெல்லாம் டிவைடிங் ஃபேக்டர்ஸா இருக்கும். மக்கள் நீதி மையம் மாதிரியான கட்சிகள், டிடிவி மாதிரியான கட்சிகள், நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் பிரிக்கிற ஓட்டுகள் வந்து அந்த டிவைடிங் ஃபேக்டர்ஸா இருக்கும். அந்த எலக்ட்ரானிக் மூமெண்ட்
இன்க்ளூசிவ்
கொடுக்கணும்.
கரெக்ட், அத பண்ணனும். ஆனா இந்த வாட்டி வந்து ஒரு மாதிரியான ஒரு கேம் தான் வச்சுக்கோங்களேன். நீங்க இன்னொன்னு, இந்த கருத்து கணிப்புல எல்லாம் ரொம்ப ரொம்ப அப்படியே வந்து 170+ 150+ அப்படி இப்படி எல்லாம் கொடுக்கறது நீங்க நம்புறீங்களா? எனக்கு என்னமோ இதை வேணும்னு இவனுங்களுக்கு கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ் கொடுக்கறதுக்காகவே பண்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வருது.
மார்க்கெட் ரிசர்ச் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க இருக்கிற சாம்பிளிங் வந்து எல்லா தட்டு மக்களையும் கலந்து இருக்கா, அந்த சாம்பிள்ஸோடைய பியூரிட்டியை பொறுத்துதான் உங்களுடைய ரிசல்ட்ஸும் இருக்கும். நீங்க வந்துட்டு எல்லா கிளாஸ் எஸ்இசி ஏபிசி எல்லாரையும் போய் சந்திச்சு இருக்கிறாங்களா, எல்லாருக்கும் ஈக்குவலான அளவு சாம்பிள்ஸ்ல கடத்திக்கிட்டு இருக்காங்களா, இல்லாட்டி ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் எடுக்கப்பட்டிருக்கா, பரவலா எல்லா பகுதியிலும் கேட்கப்பட்டிருக்கா, கிராமப்புறங்கள்ல மட்டும் கேட்டா ஒரு மாதிரி இருக்கும், நகர்ப்புறங்கள்ல மட்டும் கேட்டா ஒரு மாதிரி இருக்கும், அபார்ட்மெண்ட்ஸ்ல மட்டும் போய் கேட்டா அவங்களுடைய தேவைகள் கேட்க வேற மாதிரி இருக்கும்.
நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் கேட்டோம்னா மக்கள் இனிமே வின் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன்.
அந்த மாதிரி அப்ப இதுல என்ன ஒரு தவறுன்னா, அப்ப மத்த ரெண்டு கட்சிகளும் அப்ப அபார்ட்மெண்ட் வாசிகளுக்கும் அவங்க ஏதாவது சொல்லணும் தானே?
கரெக்ட் இல்ல இல்ல
கரெக்ட் அவரு
இல்ல அப்படி மிஸ் பண்றாங்களோ எனக்கு தெரியல, மிஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன்.
இல்ல மேட்டர் மேட்டர்னா அந்த மத்த ரெண்டு கட்சிகள் எப்படின்னா அது பேசிக் நீட்ல இருந்து ஆரம்பிக்கும். அவங்களோட என்ன சொல்றது, அந்த தேர்தல் எடுக்கல பேசிக் நீட் ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு பேசிக் நீட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். இந்த அபார்ட்மெண்ட் இருக்கவங்க பேசிக் நீட் தான் தாண்டி அடுத்த ஸ்டேஜ் இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே ஊழல் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னா அவங்க மெயின்ல இருக்கும். பேசிக் நீட் எதுவுமே தேர்தல் இல்லாத மாதிரிதான் அந்த செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க மைண்ட் செட் எப்படின்னா ஊழல் தான் பெரிய பிரச்சனை, அதை அட்ரஸ் பண்றது கமலஹாசன்.
தொழில் புரியுற மக்கள் வந்து அவங்களுடைய நோக்கம் வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த ரெண்டு பேரு கட்சிகள்ல தான் யாராவது ஒருத்தர் வேற வேற வேண்டியிருக்கும். அவங்களுக்கு
அவங்களுக்கு
சாதகமா இருக்கும் அந்த மாதிரியான அணுகுமுறை அவங்கிட்ட இருக்கும். இதே இது பாத்தீங்கன்னா இப்ப இன்கம் டாக்ஸ் கட்டுற சேலரி கிளாஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் குறைக்கிற அளவுக்கு யார் இருப்பா? இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்களுக்கு தெரியும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. அப்ப சென்ட்ரல் பேக்கிங்கோட இருக்கிற அவங்களுடைய அணுகுமுறைகள் அதை நோக்கிதான் இருக்கும் சொல்றேன்.
இல்ல கரெக்ட், ஆனா அப்படி பார்க்கும் போது இப்போ இப்போ இந்த மாற்றம் எல்லாம் வருது. ஆனா நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இது இதுக்கான தேவை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப தேவைங்கிறது நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்ம முன்னேற முன்னேற அதற்கான தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் சரிதான். ஆனா இப்போ இந்த இந்த தத்துவ நிலைப்பாடாவே பாத்தீங்கன்னா நம்மளோட இத்தனை வருஷ அரசியல் வந்து திராவிட அரசியலா தான் இருந்திருக்கு. திராவிட தத்துவத்தை தான் முன்னெடுத்து நம்ம வந்து கடந்த ஒரு 50 வருஷம் 60 வருஷம் அரசியல நம்ம செஞ்சிருக்கோம். இப்ப இதுக்கான இது நீர்த்து போச்சா? திராவிடம் திராவிடங்கிற தேவை வந்து நீர்த்து போச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இத்தனை துளிர் விடுது? ஏன் தமிழ் தேசியம்னு ஒண்ணு வருது? ஏன் சென்ட்ரிசம்னு ஒண்ணு வருது? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதுக்கு வருது?
எல்லாமே வந்து திராவிடத்தை டைல்யூட் பண்ணதான் வருது. மெயினா அதை டைல்யூட் பண்ணதான் தமிழ் தேசியமாதான் இருக்கட்டும் இல்ல கமலஹாசன் எல்லாமே வந்து டைல்யூட் பண்றதுதான். ரஜினி வந்தாலுமே அதுவும் ரஜினி பிஜேபி கூட சேர்ற மாதிரி பிளான் இருந்திருக்காது, தனியா ஆரம்பிக்கிற மாதிரிதான் இருந்திருக்கும். அதனால அதுவும் சேர்ந்து இதை டைல்யூட் பண்ண டைல்யூட் பண்ற மாதிரிதான் இருந்திருக்கும். டைல்யூட் பண்றதுக்குதான்
திராவிடம் பேச்சு வந்த கட்சிகள் ஜெயிக்க பாருங்க, அதிமுக ஜெயிக்கல, மதிமுக ஜெயிக்கல, தனியா தெரிவாங்க.
இன்னொன்னு என்னன்னா அந்த நீ சொல்ற மதிமுக இருக்கட்டும் இல்ல ஏடிஎம்கேவே வந்து டிஎம்கேல இருந்து திமுகன்னு வெளியே வந்ததுதானே?
அதுவே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தத்துவத்தை டைல்யூட் பண்ணிப்போ. ஏடிஎம்கேவே பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் தான். நீங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னவர் பெரியாரு, ஆனா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் இவர் உள்ள வராரு அண்ணா. சோ அப்படி பாத்தீங்கன்னா நிறைய தத்துவ நிலைப்பாடுகள்ல பிளெக்சிபிளா மாறிதான் வந்திருக்காங்க. ஆனாலும் என்ன கொள்கைகளோ அதோட அடிப்படை தேவைகளை செய்யணும் அப்படிங்கறது கொள்கை நிலைப்பாடுகள்ல இருந்திருக்கு. ஆனா இவங்க ஏடிஎம்கேல வந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
என்னுடைய கருத்து வந்து இதுல கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கும். என்னன்னு கேட்டா திராவிட திராவிட கட்சிகளுக்கும் உள்ள ஓட் பேங்க் வந்துட்டு கன்சிஸ்டன்டா அந்த 30-40% இருக்கு. ஸோ எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த 70-80 வாக்கு வங்கி தான் திராவிட பாரம்பரியத்துக்கு இருந்திருக்கு. இருந்திருந்த 20 எப்பயுமே வந்து வேறு கட்சிகளுக்காக இருந்துட்டே தான் இருந்திருக்கு. அது நோவல் பிராக்டிசஸ்க்கு நோவல் ஐடியாலஜிஸ்க்கு அது இடம் கொடுத்து கொண்டுதான் இருந்திருக்கு ஆரம்பத்துல இருந்தே. நீங்க 67 பாத்தீங்கன்னா கூட திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் போது காங்கிரஸ் இருக்கிறதா அங்க தேசியம் தான் அங்க நேஷனலிசம் தான். 71-73 பிறகு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தொடங்கினதுக்கு பிறகு அந்த ரெண்டு பேரும் திராவிட கட்சிகளுக்கு இந்த மெஜாரிட்டி ஆஃப் தி மார்க்கெட் ஓட் ஷேர் வந்திருக்க பிறகு
மிச்ச கட்சிகளுக்கு அந்த நீண்டு போன 20-25% இருந்துகிட்டுதான் இருந்திருக்கு அவங்க கிட்ட அந்த ஐடியாலஜிஸ்ட். அது என்னைக்கும் அவங்க வந்து யார் அங்க ஒரு தலைமை சின்ன சின்ன தலைமையா நிறைய சின்ன சின்ன கட்சிகளா இருந்து சிவாஜி கணேசன் கூட கட்சி ஆரம்பிச்சு அவர் தேசியத்தை தான் பேசியிருக்காரு. அவங்க எல்லாம் சின்ன சின்னதாவே இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருந்து வாழப்பாடி ராமமூர்த்தி
இல்ல இன்னைக்கு கார்த்திக் வர பேசிக்கிட்டு இருக்காங்க. அது விஷயம் அது கரெக்ட்.
கார்த்திக் படிக்க
ஆரம்பிச்சு
யாராவது ஒரு கன்சாலிடேட் பண்ண போறா வெளியே தெரிய வருது உங்களுக்கு. தமிழர் வந்து வாங்குற பர்சன்டேஜ் 2%, 3% தான். ஆனா அவங்க வந்து கன்சாலிடேட் பண்றாங்க ரெண்டையும் மூணையும். இல்லாட்டி இதெல்லாம் வந்து துண்டு துண்டா ஒரு பர்சன்டேஜா வந்து செதறி கிடக்கிறது. அதே மாதிரி மக்கள் நீதி மையம் சென்றுக்காமல் இருந்திருக்கும். அது வந்து காந்திய மக்கள் கட்சி கூட முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்து தேர்தல் எல்லாம் சென்ற பஞ்சாயத்து பேசியிருக்காங்க.
காந்திய மக்கள் கட்சி
உண்மைதான். அவங்க ஆனா அதுக்கு உபயோகம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லையே. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் பண்றாரு. அதனால உங்களுக்கு இந்த ஐடியாலஜி எல்லாம் பெருசா தெரியுது. ஆனா எல்லா காலத்தையும் இருந்துட்டுதான் இருந்துச்சு.
ஆமா ஒரு ஒரு பெரிய ஐடென்டிட்டி பேக்கப் இல்ல அதுக்கு. ஆனா இருந்து
ஆனா இவ்வளவு ப்ரொடெக்ட் ஆகல இல்ல.
ஆமா
இப்ப வந்து இந்த ப்ரொஜெக்ட் ஆகுறதுனால வந்து ஓட் பர்சன்டேஜ் இங்க இருந்து அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதுதான் டைல்யூஷன்.
இல்ல நான் தொடங்க இடத்துக்கே வரேன். இப்ப வந்து இந்த திராவிட அரசியலுக்கான நீர்த்து போச்சா இல்ல அதுக்கான மாற்று நிகழ்வுதானா இப்ப இதுக்கு பின்னாடி நிறைய மிக்ஸ கட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல. இப்ப ஒண்ணும் இல்ல சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஒரு இன்டர்வியூல கூட சுரேஷ் சம்பந்தம் வந்து பேசியிருந்தாரு. இந்த மாதிரி நம்ம இந்த டாஸ்மாக வச்சு ஒரு அரசியல் இங்க பேசுறாங்கல்ல நம்ம கவர்மெண்டே வந்து டாஸ்மாக் நம்பிதான் ஓடுது டாஸ்மாக் நம்பிதான் ஓடுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அரசியலை வந்து போன எலெக்ஷன் அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல இருந்து கட்டமைச்சிட்டு வராங்க. பட் அதோட ரிசர்ச் பண்ணி பார்த்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா உண்மையில நம்ம கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக நம்பி ஓடல. டாஸ்மாகோட இது வந்து நம்மளோட கவர்மெண்ட்ல கிட்டத்தட்ட 5-10% குள்ளதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது ஜிடிபியில அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா அந்த 5-10% கான்ட்ரிபியூட் பண்ற வேல்யூ கூட பாத்தீங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற டாக்ஸ் டாக்ஸ் ரெவன்யூ தான் அது அப்படிங்கிறாங்க. ப்ராஃபிட்ன்றது பாத்தீங்கன்னா வெரி மியர் அமௌண்ட் தான் ப்ராஃபிட்டா இருக்கும். டாக்ஸ்ல தான் இவங்க ஏர்ன் பண்றாங்க. அவங்க டாஸ்மாக் நடத்தினாலும் நடத்தலைனாலும் அந்த டாக்ஸ் ரெவன்யூ அவங்களுக்கு வரதான் போகுது. பிரைவேட் கிட்ட கொடுத்தாங்கன்னா டாக்ஸ் ரெவன்யூ வரதான் போகுது. சோ இப்ப இந்த டாஸ்மாக நடத்தி தான் கவர்மெண்ட் சம்பாதிக்குது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரே வந்து பொய் பிரச்சாரம் தான். இத வந்து பிரைவேட்டுக்கு கொடுத்து அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வேற பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்னா இதை கவர்மெண்ட் நடத்துது அப்படிங்கிற ஒரு மேட்டரா அவர் பேசுறாரு. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு ஒரு பொய் பிரச்சாரங்கள் நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள் சொல்லப்படுற பிரச்சாரம் வேற ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கோயில் அடிமை நிறுத்து.
ஃப்ரீ டிஎன் டெம்பிள்ஸ் ஹேஷ்டேக். புரியல என்னது அது வந்து ஒரு 100% ஒதுக்கீடா வந்து பல வருடங்களா இருந்துச்சு. அதான் கொஞ்சம் மாத்தி இப்ப வந்து 69% பிரிச்சு கொடுத்திருக்காங்க. பண்ண முடியாது.
ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்டராவே இல்ல. இன்ஃபர்மேஷன் யாரு குடுக்கறா என்ன பண்றாங்கன்றதெல்லாம் மேட்டர் இல்ல. அந்த ஓட் பேங்க் விஸ்வா சொன்ன மாதிரி அந்த ஓட் பேங்க் போடுற ஓட்டு வந்து சேர்ந்துரும். அந்த மிச்சம் இருக்கிற பாப்புலேஷன் டிசைட் பண்றதுதான் யார் ஜெயிக்க போறாங்கன்ற மேட்டர்.
கரெக்ட். சோ இப்ப வந்து அப்படி பார்க்கும் போது இவங்களெல்லாம் பி டீம்னு காயின் பண்றது எந்த ஒரு தப்புமே இல்லையே. இவங்க உடனே கொதிக்கிறாங்களே, பி டீம்னா கொதிக்கிறாங்களே, பி டீம்னு தானே இவங்களை காயின் பண்ணி ஆகும்.
நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா அவங்க போக தானுங்க செய்யும்.
இதுல இன்னொரு உண்மை என்னன்னு கேட்டா, போன வாட்டி ஏடிஎம்கே சிட்டி மாதிரி நம்ம பார்த்த எல்லாருமே மக்கள் நல கூட்டணி கூட சொல்லிருந்தாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, உண்மையா அது உண்மையாவே பிசிமா இருக்காங்களோ இல்லையோ, ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அது நேரடியா வந்து ஒரு ரெண்டு பேரு கட்சிகளுக்கும் அது சேதாரத்தை யாருக்கு அதிகபட்சதாரத்தை ஏற்படுத்த உண்மையான இம்பாக்ட் தான் அது.
கரெக்ட்.
சோ அந்த ஒரு கோபத்தோட வெளிப்பாடு தான் அந்த பிசிம்ன்றது. ஆனா அதுக்கு சொல்லிட்டு ஒரு மாற்று சக்தி வந்தாலே பிசிம் தானா அப்படின்னு அது இல்ல, அது கிடையாது. பிசிம்ன்றது வந்து காயினேஜ் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படலாமே தவிர
டிஎம்கே வந்து ஒரு 86 சீட்டு ஜெயிக்கிறாங்க, மக்கள் நீதி மையமோ அமமுக எம்எல்ஏதோ எப்படியோ கஷ்டப்பட்டு 25 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அவங்களை வச்சு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு டிஎம்கே வந்து நாமினேட் ஆகிதான் இருக்க முடியாது, இவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்க மாதிரி இருக்கும். சோ அது வீட்டையும் வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான்.
ரொம்ப கொலாப்ஸ் ஆயிராதா?
கொலாப்ஸ் ஆகும். ஆனா வந்து இந்த நான் தான் இப்ப சென்ட்ரல் என்ன நடக்குது, அவங்க வந்து புல் மெஜாரிட்டி இருக்கிறனால இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்யறாங்க. அவங்க நினைச்சதுதான் கண்ட்ரோல் நிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம ஜனநாயகம் அங்கேயும் வாழும். இவனையும் கேட்கணும், நம்ம இப்படி பண்ணோம்னா அவன் பிரச்சனை பண்ணுவான்றது இல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கொலாபரேட்டிவ் டிசிஷன் எடுத்து அது வசதியா தான் இருக்கு.
எனக்கு இன்னொன்னு, எனக்கு ஒரு டவுட், இந்த பிடிஎம் சொல்றப்ப ரஜினி கட்சி ஆரம்பிச்சா வந்து அது பிஜேபியோட பிடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, கரெக்டா? ஆனா ரஜினி கட்சி ஆரம்பிச்சா ஓட்டு போடுறது யாருமே வந்து பிஎம்கே இருந்து ஏடிஎம்கே இருந்து போட போறது இல்ல.
எனக்கு எந்த காமெடி ஞாபகம் வருதுன்னா, கமல பி டீம் பி டீம் நாங்க பி டீம் இல்ல நாங்க ஏ டீம் அப்படின்னா எனக்கு அந்த ஜோக்கு தான் ஞாபகம் வருது. கமலுங்கிற ஒரு உயிர் இல்லன்னா நீ நீ போறியா, இரு நான் போய் முதல்ல விழுகிறேன் அப்படின்னு. இல்ல ஆனா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, இது வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கும். ஆனா நான் இப்ப வந்து கோவை தெற்குல கமல் நிக்கிறார். கோவை தெற்குல பாத்தீங்கன்னா ரெண்டுமே தேசிய கட்சி தான் நிக்குது. ஒன்னு வந்து காங்கிரஸ் கூட்டணி, நம்ம திமுக கூட்டணியில காங்கிரஸ் நிக்குது. இந்த பக்கம் வந்து பாஜக வானொலி சந்திக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும் போது இந்த ரெண்டையும் வச்சு யோசிச்சு பார்த்தா, இப்ப அந்த யாரு முதல்வர் ஆகணும்ங்கறத மறந்துட்டு எவனோ ஒரு சின்ன தொகுதிக்குன்னு யோசிச்சாங்கன்னா டப்புன்னு போய் கமல், இப்ப இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது கமல் பரவாயில்லையோ அப்படின்னு தோணாதா சிலருக்கு? நான் ஜஸ்ட் கேக்குறேன்.
இல்ல நீங்க கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கமல் தான் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தி. ஆமா, வானொலி சீனிவாசன் பிஜேபி.
ஆமா
சரியா, ஆப்வியஸ்லி அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. காங்கிரஸ் கமல் தான் நடக்கும்,
ஆப்வியஸ்லி ஜெயிக்க
மாட்டாங்க.
பிஜேபி ஏதாவது நடுவுல புது குட்டை உழப்ப போறாங்க
இல்ல? ஆமா இல்ல, இது அது அந்த அந்த ஒரு ஒரு திகில் இருந்துகிட்டேதான் இருக்குது. இவனுங்க நம்ம
நேரத்துல வந்து ஏதாவது வச்சிருப்பான், வெயிட் டவுன் வச்சிருப்பான். குயின் போன ட்ரெய்லர் வந்துருக்கு பாத்தீங்களா, வெயிட் டவுன் பிஜேபி.
இல்லங்க நீங்க பாத்தீங்களா, எதுலயுமே வந்து மோடியோட போட்டோவே யூஸ் பண்றது இல்லையா? அம்மாவோட போட்டோவை போட்டு அம்மா ஆசி பெற்ற பாஜக வேட்பாளர்னு போறாங்க.
ஆமா ஆமா, ஏன்னா மோடிய போட்டா ஒரு கோட்டு கூட வராது. இது வந்து
இல்ல இன்னொரு மேட்ரு நான் நம்ம ரோட்ல போகும்போது இப்பெல்லாம் இந்த ஆட்டோங்க எல்லாம் ஓடும்ல, இந்த மாதிரி வாக்காளர் பெருமக்களே அப்படின்னு எல்லாம் சொல்லி கேம்பெயினிங் ஆட்டோஸ் ஒவ்வொரு கட்சிக்கும். நான் ஒரு மூணு ஆட்டோ பாத்துட்டேங்க. ஒன்னு வந்து ஏடிஎம்கே ஆட்டோ, இன்னொன்னு வந்து ஏஎம்எம்கே அதாவது அமமுக டிடிவி ஆட்டோ, ஆமா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஜகவோட பாஜக வந்து தனியா எல்லாம் சுத்துறாங்க இப்ப தாமரையை போட்டுக்கிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா மோடி போட்டோ எல்லாம் இல்ல, எல்லா இடத்துலயும் அம்மா போட்டோ தான் இருக்கு. இது மூணுலயுமே அம்மா போட்டோ தான் இருக்கு. போடுற பாட்டு அந்த புரட்சி தலைவி பெயர் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, மூணுலயும் இதே பாட்டை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப கன்ஃபியூஸ் ஆக மாட்டானுங்களா?
இல்லங்க, இல்ல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து பாஜக வந்து ஏடிஎம்கே கூட இணைச்சிட்டாங்க. சிவாஜி போய் எதிரே போய் இணைச்சாரு அவர் வெற்றி அந்த மாதிரி
காங்கிரஸ்.
அது மாதிரி அவரு உள்ள வந்துருவோம் அம்மா வச்சு, அதுக்கப்புறம் நம்ம மோடிஜி போட்டோ கொண்டு வருவோம் பாக்குறாங்க.
ஆமா மோடிஜி போட்டோ போட்டோ
போட்டோ நல்லா இல்ல.
ஓ இல்லங்க, இப்பதான் ஸ்வாகா இருக்காரு, பயங்கர ஸ்வாக.
என்னன்னா
நீங்க இப்போ நான் ஒரு ரியாலிட்டி என்னன்னா, நீங்க வந்து இப்போ திமுகவே ஆட்சிக்கு வருதுனாலும் மிக நிச்சயமா பாஜக அதோட தீவிரத்தை வந்து குறைக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. பாஜக வந்து அவங்களோட பொசிஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா தே ஆர் வெரி கீன் தட் தே நீட் டு என்டர் இன் டு சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ். சே கேரளா அண்ட் தமிழ்நாடு புதுச்சேரியில தான் நுழைஞ்சாச்சு, உள்ளுக்குள்ள வந்தாச்சு. புதுச்சேரி தமாத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மேட்டர் இல்ல. பட் ஆனா அவங்களோட ரூட் மேப் என்னன்னா எப்படியாச்சும் தமிழகத்தையும் அடைஞ்சிடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான ஒர்க் அவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனா பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் வண்டி ஒரு இன்ச் நவருமா அப்படிங்கறதா தெரியல.
இந்த ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல லூஸ் பண்ணிட்டாங்கன்னா கட்சி சட்டசன்சத்துன்னு பிரேக் ஆகும். பிஜேபி இங்க பொசிஷன் ஆகணும்னா அது ஏடிஎம்கே பவர்ல இருக்கணும். பவர் விட்டு போயிட்டா பிஜேபி கஷ்டப்படதான் போகுது.
என்ன
நடந்தா இந்த எலெக்ஷன் தேர்தல் என்ன நடந்தாலும் சரி பிஜேபி அடுத்து உள்ள வரதான் போகுது. இப்ப டிஎம்கே ஜெயிச்சு பையன் ஏடிஎம்கே போகுது,
பிஜேபி அதோட வேலையை செஞ்சுகிட்டே தான் இருக்கும். ஏடிஎம்கேல இருக்கவனுங்க எல்லாம் ஒண்ணு திமுக பக்கம் ஓடி வருவானுங்க, இல்லன்னா பாஜக பக்கம் தான் ஓட போறானுங்க.
போயிருவானுங்க ஜெயிச்சுன்னா பிஜேபி வந்து ஏடிஎம்கே முடிஞ்சிட்டு பிஜேபி
கலரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிராண்ட் கொண்டு வந்துட்டாங்க.
அது வந்து எது கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது வந்து இந்த பசுந்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். நாங்க தான் இருப்போம் ஆனா எங்களுடைய வேலை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு யுக்தி பயன்படுத்தி அவங்க உள்ள இருக்காங்க.
ஒருவேளை இப்படியா இருக்குமோ,
நாங்களுக்கு புதுசு கிடையாது.
ஒருவேளை
புதுசும் கிடையாது.
இல்ல நான் என்ன
கேட்கறேன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வராமலாம் இல்ல, அவங்க ஏற்கனவே வந்து பழைய சுகத்தை அனுபவிச்சுட்டு தான் போயிருக்காங்க. திமுக புண்ணியத்துல 4 MLA வாங்கிட்டாங்க, ஏடிஎம்கே புண்ணியத்துல 5 MP ஒரே தேர்தலில் வாங்கியிருக்காங்க. அதனால தமிழக மக்களுக்கு வந்து தாமரை ஒன்றும் புதுசு கிடையாது, ஓட்டு போட்ட மக்கள் தான். இப்ப கூட கன்னியாகுமரியில
போன அது உண்மையாவே தாமரைக்காக தான் போட்டாங்களா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அது நிச்சயமா இருக்காதுல்ல. அது தாமரைக்கு புத்துனாங்க,
கன்னியாகுமரியில போட்ட ஓட்டு தாமரைக்கான ஓட்டு தான். ஏன்னா அப்ப வந்து திமுக தனிச்சு நின்று அதிமுக தனிச்சு நின்று மாதிரிப்பிரம்ப கொடுத்தது. அப்ப அவங்களுக்கான கேஸ் இருக்கு, அத வந்து ஆனா மக்களுக்கு வந்து மோடியோட எதிர்ப்பு அதிகமா இருக்குன்றப்ப அவங்க ரொம்ப லாபகமா அத வந்து தவிர்த்துறாங்க.
முன்னாடியும் பிஜேபிக்கு ஓட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்ப இப்ப அடிக்கிற அடி மாதிரி இது மாதிரி அடுத்தது இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபினா ஒரு ஓரமா இருக்கும்
ஒரு பசந்தோல் போர்த்திய புலி அப்படிங்கல்ல எனக்கு அது எது கூட ரிலேட் ஆகுதுன்னா இந்திய தேசியத்தை ஒருவேளை தமிழ் தேசிய மொழியா உள்ள கூற பாக்குறாங்களோ. ஏன்னா வந்து மோடிஜிக்கு வந்து சீமான் மேல நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சான். திருக்குறள் ரொம்ப பிடிச்சிருக்கு. மோடிஜி மோடிஜிக்கு வந்து சீமான் மேல நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சான். கூட இருக்க ஒரு RSS தான் வந்து குழப்பிட்டாங்களாமா. ஒரு ஒரே ஒரு மீட்டிங் மட்டும் வந்து பேசுங்கன்னு கெஞ்சினாராம்.
ஒரு லிங்க் வந்து பேசினாராம். ஒரு மீட்டிங் இங்க வேணாம் குஜராத்ல.
குஜராத்ல நீங்க தமிழ்லயே பேசுங்க குஜராத்ல.
அவங்க எப்படி கனெக்ட் பண்றதுக்கான மீடியத்தை தான் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இவங்களை எல்லாம் ஏபிசின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் வந்து பாசிபிளா ஒரு மீடியமா கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆட்களா இருக்காங்க. சீமானோ கமல்ஹாசனோ இவங்க எல்லாருக்குமே வந்து நடுநிலை இல்லாடி தமிழ் தேசம் அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு தமிழ் தேசம் தரேன் எங்களுக்கு என்ன கூட எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்ற மாதிரி ஈஸியா இவங்க கவர் பண்ணிட முடியும். இவங்களுடைய நிலையை வந்து உங்களுக்கு தேவையானதை நாங்க தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஈஸியான ஈஸியமா கன்வெர்ட் பண்றதுக்கு
கரெக்டான. அதே மாதிரி நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களோட தொண்டர்களும் எடுத்துக்கோங்க. அந்த இப்ப இந்த ரெண்டு கட்சியை ஏன் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கோம்னா ரெண்டு பேர் தான் குட்டகுழப்பி. சோ இவங்களை பத்தி பேசியே ஆகணும்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறதுனாலதான் திரும்ப திரும்ப எங்க ரெண்டு பேரும்
எனக்கு இப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு.
இல்ல பேசு பொருள் ஆக்கப்படணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த தேர்தல்ல இன்னொன்னு
வந்து நீ இந்த டாபிக் ஒரு ரிலேட்டடா சொன்ன அதாவது எல்லாத்துலயும் அம்மாவோட போட்டோ போட்டோ ஒட்டி கேட்கறாங்க பிஜேபி ஆகட்டும் இல்ல ஏஎம்எம்கே இந்த மாதிரி ஓகேவா. எல்லா இப்ப இந்த மாதிரி வீட்டையும் சொல்றீங்க கமலா இருக்கட்டும் இல்ல அந்த வீட்டையும் சொல்றதுல அந்த மாதிரி எல்லாருமே இருக்கட்டும் பிஜேபி எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் ஒரே ஒரே அப்போ ஒரே எதிரி டிஎம்கே மட்டும்
இங்க மூணு பேர்ட்டையும் கேக்குறேங்க. ஒரு டவுட் இருக்கு எனக்கு. இப்போ கேம்பெயின் பண்ணும்போது இது வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் டிவி பண்ணும்போது யார் ஆள்றாங்களோ அவங்கள திட்டுவாங்க. அதுதான் நடத்திட்டு இருந்தது. இவனுக்கு வந்து 2011 அது பவர் விட்டு போயிட்டாங்க.
பொது எதிரி வந்து திமுகவா இருக்கிறது தான். இப்போ பாதி சொல்ற மாதிரி பொது எதிரி திமுக. இன்னொன்னு இப்ப வந்து ஆல் ஓவர் மக்கள் மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஹாஸ் டு ஹேப்பன். மாற்றம் வேணும். சோ மாற்றத்துக்கு யாரு அப்படின்னு நம்ம மக்கள் வந்து ரொம்ப ரொம்பவே தெளிவானவங்க தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா மத்த ஸ்டேட்டோட எல்லாம் கம்பேர் பண்ணும் போது நம்ம எவ்வளவோ ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப அறிவார்ந்த ஓட்டர்ஸா தான் எனக்கு படுறாங்க. ஒரு மெச்சூர்டு ஓட்டர்ஸா தான் படுறாங்க. சோ அப்படிங்கும் போது ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிட்டே இப்ப இதுக்கு மாற்றம் யாரு அப்படின்னா திமுக தான் முன்னிலைப்படுத்தப்படுது. திமுக தான் வரப்போகுதுங்கிறது ஆப்வியஸா எல்லாருமே கருத்துல இருக்கு. சோ அப்படிங்க போது அவனை அடிக்கலாம் ஓட்டு குறையும்.
காரணம் என்னன்னு கேட்டா 2000 அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2011, 2016 சொல்லி ரெண்டு தேர்தல்கள் அதிமுக வெற்றி பெற்றதுனால அவங்களுக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி சொல்லுவாங்க எதிர்ப்பு அலை ஆளுக்கட்சிக்கு எப்பயுமே வந்து ஒரு டேர்ம் முடிச்சாலே ஒரு எதிர்ப்பு அலை இருக்கும் எல்லா ஸ்டேட்லயும். கேரளால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் மாற்றம் இருக்கும். எதிர்ப்பு அலைக்குள்ள ஏடிஎம்கே கைதாயம் வந்து 10 வருஷம்ன்றப்ப ரெண்டு பீரியடான ரெண்டு பீரியடுக்கான ஆன்டி இன்கம்பன்சி அவங்க அதிகமாவே இருக்கும். அதனால திமுகவுக்கு தான் போவாங்கன்னு இருக்கும் போது அதை அறுவடை செய்யணும் தான் இந்த மட்டக்கட்சி எல்லாம் பாக்குறாங்க.
அப்படி பாக்கும்போது ஏடிஎம்கே ஓட்டு போட போறதுலன்னு ஒரு அதனால டிஎம்கே அப்போஸ் பண்றது. இப்ப இந்த மாஸ்டர் படத்துல வில்லை வந்து எவ்வளவு வெயிட்டா இருக்காரோ அதுக்குதான் ஹீரோ மதிப்பாங்க. அதே மாதிரி எல்லாம் ஓகே யாரு பெருசா இருக்கா டிஎம்கே பெருசா இருக்கலாம் சரி அவன் எடுத்தா அவன் ஜீப்பெல்லாம் பெருசா இருக்கலாம் அந்த பேஜுக்கு டிஎம்கே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இல்ல எனக்கு இவனுங்க வேற இல்லைங்க என்ன பிரச்சனையா இருக்குன்னா இவனுங்க வாய வச்சு சும்மா இருந்தானுங்கன்னா கூட பரவாயில்ல விழுகிற ஓட்டு விழுகும். நடுவுல தெருவுல ஏறா கூடமா வேற பேசி இந்த லியோனி இவனெல்லாம் எதுக்குங்க பேச விட்டுட்டு இருக்காங்க. அவனுங்களுக்கு எல்லாம் ஸ்பேஸ் குடுக்கறத முதல்ல கட் பண்ணும். இப்போ கிரவுண்ட் லெவல்ல வந்து இவங்க பேசுறதெல்லாம் முன்னாடி எல்லாம் இவங்க தைரியமா கண்ணா பின்னான்னு பேசுவாங்க அது பெருசா பரபரை பார்க்கப்படாது. இப்ப நேத்தியே ஆராசா வந்து தேவையே இல்லாம என்னென்னமோ பேசி அவர் மேல இருந்த மரியாதையை பல பல பேருக்கு அவர் மேல ரெஸ்பெக்ட் போச்சு.
அவங்களுக்கு வந்து ஜெயிக்க போறோன்ற திமுக
சிவபாலாஜி
எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ மண்ண வந்து மாட்டுல எடுத்துட்டு போ உன கேள்வி கேட்கிற ஆபீசரை வந்து நான் தூக்குறேன்னு சொல்றாரு.
இல்ல மண்ண அது அது வந்து உங்களுக்கு திருச்சியில வந்து அந்த ஊர்ல இருந்தவங்க மாட்டு வண்டியில போய் மண்ணை எடுக்கலாம்ன்றது ஒரு ரூலே
ஒண்ணு இருக்கு. அதை இவங்க எப்படி கேபிட்டலைஸ் பண்றாங்க பேசும்போது கொஞ்சம் பார்த்து
பேசுவாங்க. டெக்னாலஜில ஈஸியா பரவப்படுது. இப்ப வந்து இன்னைக்கு எடப்பாடி சாமி அழுவுது ஓட்டு கேக்குறேன் அழுவுது.
டிஎம்கே என்னன்னா டிஎம்கே வந்து அந்த கூட்டத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பேசிடுவாங்க. பேசி இது வந்து வைரல் வெளியே வந்துடும் வைரல் ஆகும். முன்னாடி எல்லாம் பேசினா வெளியே வராது பேச நாலு பேர் எப்படி சொல்லி சொல்லி மாறி மாறியும் இங்க தேவன போயிடும் ஒண்ணு அப்படியே புடிச்சு
போட்டுருவாங்க பேசுறேன்னு சொல்லி
பிஜேபியோட மெயின் என்ன சொல்றது சொன்னதே வந்து இன்டர்நெட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க பிரதுக்குனவே
ஆரம்பிச்சாங்க.
ஸ்டார்டிங்ல இருந்து
ரோதூர் வச்சு கிளாஸ்
அவரு சூப்பரா மதுரை முத்து மாதிரி காமெடி பண்றாரு எடப்பாடி சாமி. நான் ஏன் ஊர்ந்தெல்லாம் போகணும் ஊர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல நடந்தேதான் போனேன் எங்க நீ இப்படி பேசுற அப்படி ஐயோ
அவரே மக்கள் ஏத்துக்கிட்டாங்க பாருங்க.
அதுதாங்க அது அது எப்படி இப்படி ஒரு ஆள்
எலெக்ஷன் பார்த்த மாதிரி எல்லாம் இந்த எலெக்ஷன் இருக்காது. கொஞ்சம் டஃபா தான் இருக்கும்
எனக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவசியமா கலைஞரோ கலைஞரோ ஓகே இன்னைக்கு தேவைன்னா அது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ இப்போ கலைஞர் மாதிரியான ஆளு ஜெயலலிதா மாதிரியான ஆளுமைகள் இவங்க ரெண்டு ஆளுமைகளுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தேவை இருந்ததா தெரியல மக்களோட ஒரு 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 பயங்கரமான கனெக்ட் இல்லையோ அதனாலதான் எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படுறாங்க. விஸ்வா நீங்க என்ன
அந்த ரெண்டு பேஸும் இல்ல ரெண்டு பேஸ் போயிட்டாங்க அப்போசிஷன்ல உள்ளவங்க வந்து அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க.
எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாலின் கடந்து வந்த பாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு ஒரு அந்த ஆள் வந்து எப்படி எல்லாம் வந்து வளர்ந்துருக்காரு, என்னென்ன ஸ்டேஜ்ல என்னென்ன மாதிரி சர்வ் பண்ணிருக்காரு, என்னென்ன பாத்திருக்காரு, அந்த மாதிரி பார்க்கையில இங்க இருக்க லீடர்ஸ்ல எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி பாலிடிக்ஸ் ரொம்ப தீர்க்கமா ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அச்சீவ் பண்ணிக்கிட்டே வந்த ஒரு லீடரா எனக்கு ஸ்டாலின் தெரியுறாரு. நான் வந்து அவரோட அட்மின் இதை பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியல. ஆனாலும் ஒரு அந்த பாத் ஒரு ரைட்டான பாத் டு பிகம் அ லீடர்ங்கிறத ஸ்டாலின் அச்சீவ் பண்ணிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அதை ப்ரொஜெக்ட் பண்ணலையோ இல்ல வேணும்னே இவங்க எல்லாம் மார்க் பண்ணி மார்க் பண்ணி அவர் இப்படி ஆகிட்டாங்களா?
ப்ரொஜெக்ட் பண்ண தெரியல இல்ல. ஐபேக் கொண்டு வந்தது வந்து கேட்டீங்க, ஐபேக் கொண்டு வந்ததுக்கு பாத்தீங்கன்னா சரியான ஒரு முடிவு தான். இங்க சொன்ன மாதிரி கலைஞரோ அம்மாவோ இருக்கும் போது ஏன் அறிவியல அப்படின்னு கேட்டா, அன்னைக்குள்ள இன்டர்நெட் பெனட்ரேஷனும் சோசியல் மீடியாவோட இன்ஃபுளுன்ஸும் இவ்வளவு இந்த அளவுக்கு இருந்தது இல்ல. இருக்கு, நீங்க பேசுற ஒரு பேச்சைய வந்து குறிப்பிட்ட பிட்ட மட்டும் கட் பண்ணி போக்கஸ் பண்ணி அவங்களால அத மக்களுடைய கவனத்துக்கு அதை திரிக்க முடியுது, கொண்டு போக முடியுது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது ரொம்ப மைக்ரோ லெவல்ல நீங்க பண்ணணும். அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய பார்ட்டி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ரெண்டு பேருமே இந்த ரெண்டு பேரும் ஆளுநர்கள் சொல்லி சொல்றப்ப அவங்க பார்ட்டி இன்ஃபிராஸ்ட்ரக்சரை முழுமையா நம்பி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு தொகுதி சொன்னீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேரை பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவங்க
கலைஞர்லாம் எடுத்து வேட்பாளர்கள் பேரை எழுதுவாராங்க.
நீங்க இவங்களையும் இவங்களையுமே சமைச்சவங்க என்ன சொல்ல முடியாது, இவங்களுக்கு யார் யார் இருக்காங்கன்னு தெரியுது. ஆனா என்ன ஆப்ஷன்ஸ், டூ மெனி ஆப்ஷன்ஸ் பாக்கிறது அப்படின்னு இருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி மைக்ரோ லெவல்ல யாரு சரி வருவாங்கன்றது வந்து நம்பகத்தன்மையான ஒரு சோர்ஸ் வேணும் உங்களுக்கு.
ப்ராப்பர் ரிசர்ச்
தோற்றக்கூடாது. உண்மை உங்களுக்கு நிறைய டூ மச் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு உட்கட்சி கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப உங்களுக்கு லாஜிக் வேணும், உங்களுக்கு ஏன் அவங்களை செலக்ட் பண்ணுன்ற லாஜிக் வேணும்.
அவங்களுக்குள்ள ஒரு வந்து ஒரு இன்செக்யூரிட்டிய கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தானே அந்த அது கூட ஒரு பாலிடிக்ஸ் தான். இப்ப ஐபேக் இவங்க பாருங்க, அவங்களுக்கு இவ்வளவு கொடுத்து இவங்க தேவையா, ஸ்ட்ராட்டஜிஸ் தேவையா, கலைஞர் இது பண்ணாரா, ஜெயலலிதா இது பண்ணாங்களா இப்படின்னு பேசுறது கூட
இல்ல. ஆக்சுவலா என்னன்னா அந்த கொஞ்ச நேரம் மொழி சொன்னார்ல டெக்னாலஜி அடாப்ட் ஆகுறேன்னு சொல்லிட்டு, கலைஞர் இருக்காருன்னா அவ்வளவு இந்த விஷா சொன்ன மாதிரி இன்டர்ன் பெனிஃபிஷனோ டெக்னாலஜி அவ்வளவு பெருசா கிடையாது. பெருசா இருந்தது இவ்வளவு பூமா இப்ப இருக்க மாதிரி அது கிடையாது. சோ அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து முன்னாடி நம்ம இருக்க மாதிரிதான் முன்னாடி போன்ல நம்பர் ஸ்டோர் பண்ணாதப்ப நம்பர்ல ஞாபகம் இருக்கும், இந்த நம்பர்ல ஞாபகம் இல்ல. அதே நான் இப்ப இப்ப வந்து அந்த மாதிரி வந்து கலைஞர் ஜெயலலிதா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இப்ப இவங்களால டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி பண்ண முடியும். அந்த விஷ்ணுக்கு உள்ள வரணும், வந்து அனலைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இப்ப இருக்காங்க.
சோ அதுல எந்த ஒரு இதுவும் இது ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சா தான் இதை நம்ம அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கே தவிர இதுல எந்த ஒரு தொண்டருக்கான இன்செக்யூரிட்டியும் எதுவும் கிடையாது. சோ அதை முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும். கரெக்ட்,
சயின்டிபிக் அப்ரோச் சேஞ்ச் தான் அந்த என்னோட
இவங்க சொன்ன கேண்டிடேட் போட்டது கரெக்ட் தானே? ஏன்னா இவங்க ஆல்ரெடி இருந்த எம்எல்ஏ வந்து குடுக்காதுன்ற டக்குன்னு அடுத்த நாளே மதுரையிலே ஒரு எம்எல்ஏ வந்து அவர் கொடுக்க முடியாது, அடுத்த நாளே பிஜேபி சேர்ந்து வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா
என்ன பார்த்தா கலைஞரையும் ஸ்டாலினையும் இருக்கு. ஒரு ட்வீட்
அந்த ஒரு ட்வீட்
தான் கேப்ல மாறி இருக்கு. இல்ல ஆனா இன்னொரு ஒரு விஷயம் இல்ல, ரொம்ப நீங்க ரெண்டு கட்சியுமே பாத்தீங்கன்னா அதிமுகவா இருக்கட்டும் திமுக, அதிமுக ரொம்ப காலமாவே ஒரு விஷயத்த ரொம்ப இதுவா பண்ணிட்டேன்னு இருக்காங்க. என்னன்னா அவங்க வந்து அதிகமான இடத்துல போட்டிடுவாங்க எப்பவுமே, அதிமுக ரொம்ப நல்ல மார்ஜின்ல போட்டிடுவாங்க. திமுக எப்பவுமே கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய ஒதுக்கி இருக்கணும். கலைஞர் காலத்திலேயே பாத்தீங்கன்னா போன வாட்டிலாம் நம்ம கோத்து போனது ஒரு மிகப்பெரிய லாஸ் வந்து அந்த ஒரு 61 சீட்டு எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியா வந்து விழிஞ்சது. ஆனா இந்த வாட்டி கலைஞராலேயே இத்தனை காலங்கள்ல செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஸ்டாலின் செஞ்சிருக்காரு. அது என்னன்னா 23 சீட்டோட நிறுத்தினது, அதே மாதிரி மதிமுகவை உதயசூரியன்ல போட்டியிட வச்சது. நிறைய பேர் உதயசூரியன்ல போட்ட அந்த சின்னத்தை வந்து ஒதுக்காம அதை வந்து என் சின்னத்திலே போட்டிடுங்கன்னு சொல்லி இத்தனை சீட்ஸை வந்து உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சது என்னை பொறுத்தவரை ரொம்ப பெரிய ஒரு மாற்றமா அவசியமாகவும் நான் பாக்குறேன். இது வந்து இப்ப இந்த அவசியம் இருக்கு, அதை வந்து கன்வின்ஸ் பண்ணி எல்லாரையும் ஒரு ஆன்லைன் கொண்டு வந்து நிக்க வச்சது ஒரு சாதாரண விஷயமா நான் பாக்கல. ஆனா ஏன் திரும்ப திரும்ப அவர் மேல ஏன் அவர் மேல ஒரு ஒரு லீடர்ஷிப் இன்சபிஷியன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வைக்கிறாங்க. ஆனா இவர் செஞ்சுட்டு தானே வராரு, ப்ரூவ் பண்ணிட்டே வர மாதிரி தானே எனக்கு தோணுது.
அதிக இடங்கள்ல அதிமுக போட்டிடுறாங்க அப்படின்னு போட்டிடுவாங்க, அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஏற்புடையதா இருக்கும். ஏன்னு கேட்டா 2001 அந்த அம்மா வந்து திரும்ப ஆட்சிக்கு வரணும் 96 ஒரு பயங்கரமான செயற்பாடுங்கிறது பிறகு 2001 ஆட்சிக்கு வரணும்ன்றப்ப பயங்கரமா கன்வீன்ஸ் செஞ்சுக்கிட்டாங்க அவங்கள. அவங்க அந்த பிறகு கொடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அக்கமடேட் பண்ணது காங்கிரஸ் 60 சீட் கொடுத்தாங்க, அவங்க தான் முதல் முறையா கொடுக்கறாங்க காங்கிரஸ் 60 சீட். பாமகவுக்கு 31 சீட் கொடுத்தாங்க, அது இதுன்னு சொல்லி அவங்க 140 இடங்கள்ல தான் போட்டிடுறாங்க. 132 பயங்கரமா இருக்கு. அந்த ஒரு வின்னிங் ஃபார்முலால வந்து அவங்க தான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2006 பாத்தீங்கன்னா 32 சீட் மதிமுக கொடுத்தாங்க, 9 சீட் பிஜேபி கொடுக்கறாங்க. அதிமுகவுமே ட்ரையல் நேரம் பேசிஸ்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2011 தேமுதிகாவுக்கு 41 சீட் கொடுத்து அவங்க ஒரு
28 அடிச்சாங்க
நினைக்கிறாங்க அந்த பேச.
ஆமா
29 அந்த அவங்களும் அந்த ட்ரையல் நேரம் பேசிஸ்ல அவங்களும் கம்மியான சீட்ல எல்லாம் போட்டி போட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுட்டாங்க நம்ம ஸ்ட்ரைக் ரேட் நிறைய இருக்கு நம்ம சொந்த சின்ன என்ன அப்படின்றது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. திமுக அவங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலைமை தான்
போன தேர்தலுடைய
அனுபவம் தான் திமுக ரொம்ப அதிகமா கை கொடுத்துருக்கு. காங்கிரஸ் அதிகமா கொடுத்து அவங்க வெறும் 8 தொகுதியில தான் ஜெயித்தாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து நம்ம நேரடியா நின்று இருந்தோம்னா நமக்கு அதிகமா இருந்திருக்கும். இந்த வாட்டி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸையும் பில்ட் பண்ணணும், அதே சமயம் நம்மளுடையதையும் நம்ம விட்டு கூடாது நம்மளுடைய இடங்களையும் அப்படின்ற ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல மூவ் தான். லீடர்ஷிப் வந்து ஏன் கிளசிங் பண்றாங்கன்னு சொன்னா ப்ரூவ் ஆகலன்றதுனால எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து சாதகமா வந்துருச்சுன்னா இந்த அலையன்ஸும் முக்கியமா பேசப்படும். இந்த அலையன்ஸ் ஃபார்மானது முக்கியமா பேசப்படும்.
என்ன பண்றாருமே புரியலங்க. வந்து கல்லுப்பு வெங்காயம் அப்படின்னு விளையாண்டுகிட்டு இருக்காரு. வந்து அவரு ரொம்ப அவர் உண்மையாவே சீரியஸா எடுத்துக்கிட்டு பண்றாரா இல்ல இந்த இந்த கட்சி அன்னைக்கு வந்து 23 சீட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணோம்னா சத்யமூர்த்தி பவன்ல பிரச்சனை. சத்யமூர்த்தி பவன் ஒண்ணு இருக்குன்றதே வந்து எலெக்ஷன் நடக்கும் போது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. சோ இவங்க வந்து ஆக்டிவா இருக்காங்களா இல்ல என்ன பண்றாங்க என்ன அவங்களோட மோட்டிவ்?
காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு, கட்சிக்குள்ளே வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்கதா தெரியுது. இப்ப இந்த இப்ப எம்எல்ஏ சீட் இப்ப ஒதுக்கி எம்எல்ஏ சீட் கொடுத்ததுமே வந்துட்டு உள்ள இருக்க நிறைய பேருக்கும் பிரச்சனை இருக்கு. ஜோதிமணி அவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க நடக்குது எதுவுமே வந்து கரெக்ட் இல்ல நியாயமா அவருக்கு யாருக்கு மீட்டிங் கிடைக்கும் அவங்க எம்பி அவங்களே எப்படி போடுறாங்க அப்படின்னா அப்ப இன்டர்னல் பாலிடிக்ஸ் அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்றது இருக்கு அப்படி இருக்கிறப்ப
கூட்டணி
பாரம்பரியமான
பாரம்பரியமா ஒரு ஓட்டு வஞ்சி இருக்கு இல்லைன்னு மறுக்கவே முடியாது ஏன்னா 2014 இன்னொரு முக்கியமானது பாத்தீங்கன்னா அவங்க தலைச்சிருந்தாங்க
இல்லன்னு சொல்லல மெஜாரிட்டி இது கூட சேர்ந்து நிக்கிறதுனால வர்ற ஓட்டு மெஜாரிட்டியா இருக்கும் அந்த ட்ரெடிஷனலா போடுறவங்க வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க எனக்கு
ட்ரெடிஷனல் ஓட்டுறதுக்கு கம்மியாங்க ஏன்னா அவங்களுமே வந்து ஆரம்ப காலத்துல ஆட்சி புரிஞ்ச கட்சின்றதுனால தமிழ்நாட்டுல அவங்களுக்கு சில பகுதிகள்ல பாக்கெட்ஸ்ல சில ஆளுமைகள் இருக்கதான் செஞ்சிருந்தேன்
இல்ல சொல்ல போனா நீங்க கன்னியாகுமரி இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகளை தான் அவங்க வந்து முன்னிலைப்படுத்துறாங்க
உண்மை அதாவது இந்த பார்டரிங் கான்ஸ்டிடியன்சிஸ் இருக்கும் ஓசூர் நாகர்கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் இங்க வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன்னா பார்டரிங் ஸ்டேட்ஸ் வந்து அதோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் இங்க கட்டாயம்
அது வேற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் அப்ரோச் அதுல இன்வால்வ் ஆகுது கரெக்ட்
ஆமா அதனால காங்கிரஸ் வந்துட்டு ஒரு 5% ஓட் ஷேர் இருக்கதான் செய்யுது
அப்ப இந்த வாட்டி வந்து ஓட்டு போட வேண்டியவங்க யோசிக்க வேண்டியது இவங்களோட இப்ப இருக்க தலைவர்களை வச்சுதான் வச்சுக்கோங்களேன் டிஎம்கேன்னு இப்ப ஸ்டாலினா எடப்பாடியா இல்ல கமலா சீமாவா டிடிவி தினகரனா இன்னொரு ஒரு மேட்ரு இப்போ இந்த ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட எல்லா தேவர அமைப்புகள் இந்த மாதிரியான சாதி அமைப்புகள் சில இருக்குல்ல கம்யூனிட்டி பேஸ்டு ஓட் பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் அகேன்ஸ்ட் ஏடிஎம்கேவை பார்க்க முடியுது இது இந்த இந்த 1 இயர் ரிசர்வேஷன்னால இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா பாசிட்டிவ் இம்பாக்டா நெகட்டிவ் இம்பாக்டானே புரியல இப்ப இது அவங்க பண்ணதே அவங்களுக்கு டபுள் ஸ்வார்ட் நைஃப் மாதிரி டபுள் நைஃப் மாதிரி மாட்டிக்கிட்டாங்களா அவங்க ஒருவேளை
இந்த கொஸ்டினுக்கு நான் கமல் மாதிரி விஸ்வாமிட்ட பாஸ் கொடுத்துறேன் அவர் பாட்டு போட்டு
நீ என்ன நினைக்கிறீங்க விஸ்வா
நிச்சயமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒன் கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணி போறப்ப மற்ற கம்யூனிட்டிஸ்களும் எதிர்ப்பு வரும்ன்றத அவங்க ஆன்டிசிபேட் பண்ணல பெரிய அளவு இல்ல மேபி பண்ணிருப்பாங்க ஆனா அதுக்கு வந்து இது வந்து காம்பன்சேட் பண்ணிடும் நமக்கு இந்த பெல்ட்ல கம்ப்ளீட்டா நமக்கு சீட்ஸ் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில செஞ்சாங்களான்னு தெரியல அந்த எவ்வளவு அகேன்ஸ்டா ஒரு வேவ் மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு நீங்க ரொம்ப பார்ஷியலா இருக்கீங்க அப்படின்ற அந்த எதிர்ப்பு வந்ததுல நிச்சயமா அவங்க கொஞ்சம் தடுமாறிதான் போயிருக்காங்க தடுமாறி இருக்காங்க அதெல்லாம் அறுவடை பண்றதுக்கு
அதே சமயம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆர்பி உதயகுமார் கூட இன்னைக்கு ஏதோ பேச மாட்டேங்கிறாரு இது வந்து 6 மந்த்ஸ்க்கு தான் நீங்க எல்லாம் பயப்படாதீங்க அப்படின்னு வேற பேசி இப்ப அது இன்னொரு பக்கம் 1 இயர் பெல்ட்டையும் அடி வாங்குமோ
புத்திசாலிய யோசிக்கிற மக்களுக்கு இது தெரிஞ்சிடும் எலெக்ஷன் கண்டிப்பா
அதே மாதிரி இப்போ இந்த ஒரு கூற்று சொல்லுவாங்க ஜனநாயகம் அப்படிங்கறது இப்ப எப்படி எந்த நிலைமையில இருக்குன்னா ஒண்ணு இப்ப ஆன்டி இன்கம்பன்சின்னு பேசணும்ல நம்ம அந்த அதோட வெளிப்பாடாதான் அடுத்த எலெக்ஷன் இருக்கணும் அதாவது மாற்றம்ங்கிறது 5 வருடத்துக்கு ஒரு முறை நிகழ்றத ரொம்ப தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற சினிமாக்கள்லாம் ரொம்ப வருஷமா வந்துகிட்டு இருந்துச்சு பட் ஆனா அதுதான் ரியல் ஜனநாயகம்னு ஒரு 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 ஃபேஸ் நிறைய பேர் ஒரு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கும் எனக்கும் என்னமோ அது ஒருவேளை சரியானோ அப்படின்னு தான் தோணுது.
இல்ல அது வந்து அது எனக்கு என்ன கரெக்ட் கரெக்டும் கிடையாது. ஜென்ரல் பீப்புள் மைண்ட் செட்
அப்படிதான். ஆமா ஜென்ரல்.
இப்ப வந்து என் அப்பா பேசினாலுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப இந்த யாரு வரும்னா டிஎம்கே தான் வரும், ஏன் அப்படி ஏன் அப்படின்னா இந்த ஐடியாலஜி நல்லா இருக்கு, இது கரெக்ட், இது இதெல்லாம் ஓகே அப்படி கிடையாது. டிஎம்கே வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, சோ அதுக்கப்புறம் வந்து இனிமே நான் இங்க விடக்கூடாது. நெக்ஸ்ட் இதுதான் பாயிண்ட். இதுக்கு மேல பாயிண்டே கிடையாது. அது வந்து அது யூஸ்வலா ஜென்ரலா எல்லாருமே
இது ஒரு ஜென்ரல் மைண்ட் செட். ஆமா இது ஆனா இது வந்து இது இதனால எதுவும் மைனஸ் இருக்கா? இதனால ஒரு இதனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி இன்னொரு கேள்வி நான் முன்வைக்கணும். இது என்னன்னா, இந்த ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கறதுக்குள்ளேயே இது சுத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு பிரச்சனையா? யாராவது
இல்ல அது உங்களுக்கு சொல்லுங்க.
ஏடிஎம்கேவா டிஎம்கேவா இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. அதெல்லாம் வந்து நிச்சயமா பிரச்சனைக்குரிய விஷயமா நான் பாக்கல. ஏன்னு கேட்டா இவங்க ரெண்டு பேரும் ஐடியாலஜி ஃபிக்ஸட், ஆனா பாலிசி டிசிஷன்ஸ்ல வந்துட்டு சேஞ்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு, இவால்வ் ஆகிட்டே தான் இருக்கு அந்த ப்ராசஸ் அப்படின்றப்ப வந்துட்டு இவங்களே வந்து ப்ரூவன் ரெக்கார்ட் ஆஃப் கவர்னன்ஸ் இருக்கு இந்த ரெண்டு பார்ட்டிஸ் கிட்டேயுமே. ஆளுமைகள் தான் வந்து இல்லையே தவிர, இந்த அட் ஹெல்ம் இருக்கிற பர்சனாலிட்டிஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்காங்க. இதை தவிர இந்த பார்ட்டியோடைய அட்மினிஸ்ட்ரேஷனோ அவங்களுடைய அனுபவமும் வந்து இப்ப ஏடிஎம்கே கூட பாத்தீங்கன்னா நல்லாதான் செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட செக்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கு. என்ன ரீசன்னா, மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல 10 இயர்ஸ் ஆகி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க மோஸ்ட்லி. சோ அவங்க அறியாமலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கு, அந்த இன் டிபார்ட்மெண்ட் நாலேஜோ எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிச்ச உடனே அந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் கவர்னன்ஸும் அவங்களுக்கும் கொஞ்சம் they also start learning it. அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேருமே இவால்வ் ஆயிட்டு இருப்பாங்க இவங்களுடைய இது. பிளஸ் இவங்களுக்கு இந்த ப்ரூவன் ரெக்கார்ட் இருக்கிறதுனால, கவர்னன்ஸ் ஓட ரெக்கார்ட் இருக்கிறதுனால மக்கள் இவங்க கிட்டேயே திரும்ப போறதுல வந்து அன்டவுட்லி.
அதனால எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒரு மிகப்பெரிய சேஞ்சுங்கிறது, ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் நடந்தால் ஒழிய இது மாறாதுன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு தேசியத்தை வந்து திராவிடம்ங்கிற ஒரு ரொம்ப 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 ஆமா ரொம்ப கன்வின்சிங்கா ரொம்ப நியாயமான ஒரு ஒரு தேவை இருந்தால் ஒழிய ஒரு தத்துவ மாற்றம் இங்க நிகழ்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வி ஆர் வெரி ஸ்ட்ராங் வித் தி பிலாசபி. சோ அது ரொம்ப ரொம்பவே நல்லா முன்னாடி நமக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸ் அதை கரெக்டா பொசிஷன் பண்ணதுனாலதான் இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு என்ன சொல்றது ஐடியாலஜி இங்க நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா அண்ட் அதே சமயம் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சுத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ இது இது ரெண்டு மூணு விஷயத்த நம்ம கிளியர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். டு கன்க்ளூட் தி ஹோல் செக்மெண்ட் எப்படி முடிக்கலாம்னா, இப்ப வந்து நம்ம எப்படி ஒரு ஓட் பண்ணணும், சரி இவ்வளவு நேரம் பேசணும், இப்ப நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்மளோட ஒப்பீனியன்ஸை ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம், எப்படி ஓட் பண்ணணும், எதை வந்து நம்ம மைண்ட்ல வச்சுட்டு ஓட் பண்ணணும், ஏன் ஓட் பண்ணணும், கடைசியா ஏன் ஓட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஒரு ஒப்பீனியனா வைப்போம். இதுல நோட்டாவை ஓட் பண்ணக்கூடாதுங்கிறது கன்சென்சஸா நம்ம 4 பேரும் சேர்ந்து சொல்றதா இங்க பதிவு பண்ணலாமா? ஆர் யூ ஆல் ஆன் த சேம் லைன் ஆஃப் நாட் ஓட்டிங் ஃபார் ஓட்டா?
ஆமா பண்ணலாம்
பண்ணலாம்ல. சோ நோட்டாக மட்டும் தயவு செஞ்சு யாரும் வாக்களிக்காதீங்க, அதனால எந்த ஒரு பெரிய மாற்றமும் உங்களுக்கு நிகழ போறது இல்ல. யுவர் ஓட் இஸ் கோயிங் டு பி இன்வாலிட், அவ்வளவுதான். சோ நோட்டா இஸ் நாட் அ ரைட் ஆப்ஷன். நீங்க அதுக்கு நீங்க உங்க தொகுதியில ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஒரு சுயேட்சைக்கு கூட நீங்க குத்திட்டு போங்க. தயவு செஞ்சு ஒரு ஒரு நோட்டாக்கு போய் குத்தி டோன்ட் மேக் யோர் ஓட் இன்வாலிட். சோ ஓகே, சோ லெட்ஸ் ஆல் கோ அண்ட் ஜஸ்ட் கன்க்ளூட் திஸ் செஷன் வித் எப்படி ஓட் பண்ணணும், ஏன் ஓட் பண்ணணும், எதனால ஓட் பண்ணணும் அப்படிங்கறத ஜஸ்ட் வி கன்க்ளூட். சோ கோ வித் பால்ஸ்.
எதனால ஓட் பண்ணணும்னா அது நம்மளோட ஒன் ஆஃப் த பேசிக் ரைட். சோ அதனால ஓட் பண்ணணும். அது சோ எப்படி ஓட் பண்ணணும்னா, நம்மளோட ஐடியாலஜி என்னவோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஓட் பண்ணாலே ஓகே அப்படின்னா நமக்கு என்ன தோணுது, நமக்கு என்ன சேஞ்ச் வரணும், இல்ல நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்ம வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்ற ஒரு இதுல ஓட் பண்ணாலே போதும். இப்ப சிம்பிளா சொல்லுவோம்னா பிஜேபி இந்த சென்டர்ல பிஜேபி இருக்கிறதுனால டாமினன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ கம்யூனல் வயலன்ஸ் வந்து அதிகமா இருக்கு கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸா. ஸோ எல்லாம் ஓப்பனா வெளியே தெரிய ஆரம்பிச்சுது அப்படிங்கிறப்ப என்னோட ஃபர்ஸ்ட் கன்சர்ன் இந்த கம்யூனல் வயலன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்ற, அதாவது இந்த கம்யூனல் பத்தி பேசுறது அந்த மாதிரி இருக்கிறது இல்லாம தான் நல்லா இருக்கேன் அப்படின்றதுனா அந்த ஐடியாலஜி ஏற்றப்ப யாரு கொடுத்துமோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அவங்கவுங்க ஐடியாலஜி ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம் அதை வச்சு ஓட்டுனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு.
அதே மாதிரி ஆஷிக் இப்போ ஒரு விஷயம் லெட்ஸ் வி ஆர் ஆன் அ கன்க்ளூஷன் பட் ஆனா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் அனதர் திங் ஆஸ் வெல். இப்போ வந்து நான் உங்களை செக்ஷனலைஸ் பண்றேன் நீங்க நினைச்சுக்காதீங்க பட் ஆனா எங்களுக்கெல்லாம் இருக்க ஒரு ப்ரிவிலேஜ் ஒன்று இருக்கு, உங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இல்ல. டு பி ஃபிராங்க், அக்கார்டிங் டு தி சென்டர்ஸ் ஐடியாலஜி, யூ பீயிங் அ ஃப்ரம் அன் இஸ்லாமிக் பேக்ரவுண்ட், இங்க வந்து மைனாரிட்டிஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் ஒரு ஒரு ப்ரிவிலேஜ் இங்க கிடையாது. அது டு பி ஃபிராங்க் இது அப்படித்தான் இருக்கு. என்னதான் நாங்க ரேஷனலைஸ்டா என்னதான் முற்போக்கு பேசினாலும் பை பர்த் வி அட்டைன் தட் ப்ரிவிலேஜ், அது இங்க இல்லாம இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க இதை எப்படி அப்ரோச் பண்றீங்க, நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையா நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை இங்க பேசணும் அப்படிங்கிறது என்னோட முக்கியமான நோக்கமா இருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் ஓபன் அப்.
எப்படின்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அதை பேசினா அப்ப நான் என்ன ஷேர் பண்ணல, நான் எந்த அளவுக்கு அந்த ஓட்டர் ஐடி வாங்கணும்ன்றதுல கீழா இருந்தேன்னா அந்த அந்த டாக்குமெண்ட்டும் எனக்கு வேணும். இவங்களோட லாஸ் எல்லாம் பார்த்தா நாங்கெல்லாம் இந்த சிட்டு இந்த நாட்டோட தெரியுதுன்னு இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயம் எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த டிஏ பத்தி பேசினப்போ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருந்த ஒரு மாச காலம் எல்லாம் உண்டு. ஒரு மைனாரிட்டிஸ் வந்து இவ்வளவு டிஸ்டர்ப் இப்போ இந்த நாட்டுல அவங்க இருக்கலாம். எப்படின்னா என்னோட ஐடியா என்னன்னா ஒரு நாட்டுல ஒன்னு நடந்துட்டு இருக்கு, ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்னு இருக்குன்னா அது மெயின்டைன் ஆயிடும். நீங்க செய்யறது பூர்த்தா செய்யுங்க, பின்னாடி பேக் இன்டெகிரேஷன் போய் வந்தவங்களை இப்படி போயிருக்க கூடாது, அவங்களை அழி அனுப்பணும் அப்படின்றத சொல்லும் போது ஒரு த்ரெட் வருது. இதை அட்ரஸ் பண்ற மாதிரியான ஒரு கவர்மெண்ட் வரணும், அதுக்கு சென்டர்ல வரணும். இங்க வர்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த இஷ்யூவை பத்தி எடுத்து பேசணும் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் வரணும். வரணும்னா ஒரு மாற்றம் வரணும்.
அதே மாதிரி இந்த ஓவைசி ஓட உள்ள புகர்றதெல்லாம் இது எவ்வளவு தூரம் மைனாரிட்டிஸோட ஓட்டை வந்து குலைக்கும், இல்ல அது ஒரு த்ரெட்ன்ற மாதிரி சொல்றாங்க, அதை பத்தி ஒச்சர் ஒப்பீனியன்?
அது ஒரு த்ரெட்ன்னு சொல்றாங்கன்னா யாரு சொல்றாங்கன்னு தெரியல, அது வாய்ப்பு இல்லாத அடிக்கிறது. ஏன்னா ஓவைசியோட இன்டர்வியூ ரீசெண்டா நான் பார்த்தேன், சந்தி டிவில இதுல கொடுத்துருந்தாரு, அதுல ஒரு பாயிண்ட் சொல்றாரு என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து ஸ்கூல் டிராப் அவுட் முஸ்லிம்ஸ் தான் ஜாஸ்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அவர் முதல்ல அவர் கேட்ட பார்க்கணும், அவரு வந்து ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்க அந்த செகந்திராபாத் அந்த இடத்துல லிட்டரசி ரேட் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு அவருக்கு தெரியணும். அங்க முன்னாடி ராஜாக்களா இருந்தவங்களோட வாரிசுகள்லாம் இப்ப அந்த ஆட்டோ ஓட்டுறாங்க, ரிக்ஷா ஓட்டுறாங்க, ரொம்ப 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 ஏழ்மையில இருக்காங்க. அவர் முதல்ல அதை பார்த்துட்டு இங்க வரணும். என்ன சொல்ல போனா எனக்கு இந்தியாலயே வந்து தமிழ்நாட்டுலயும் கேரளாலயும் முஸ்லிம்ஸ் வந்து வெல் எஜுகேட்டட் பயங்கர லிட்டரேட்டா நல்ல ஜாப்ஸ்ல நல்ல பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. அவருக்கு
தேவையில்லை
இருக்கிற பார்ட்டிக்கே.
சோ அதை மார்ஜினலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க இங்க வந்து வி ஆர் ஆல்ரெடி இன்க்ளூசிவ் அப்படிங்கறது இருக்கு.
அவர் என்ன ட்ரை பண்றாருன்னா ஆல் இந்தியாவுக்கு முஸ்லிம்ஸ்க்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் அவர் வரணும்னு ட்ரை பண்றாரு. ஆப்வியஸ்லி லைக் பிஜேபி ஃபெயில்ஸ் இன் தமிழ்நாடு ஹீ லாஸ் ஓகே.
உங்களுடைய கருத்து என்ன, எப்படி கன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பேசினத
ஏன் ஓட் போடணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப எல்லாருக்குமே வந்து இப்ப யூனிவர்சல் பிரான்சைசிங் சொல்லி இந்த ஓட்டுரிமை அனைவருக்கும் 18 வயசோ 20 வயசோ அந்தந்த நாடுகளுடைய சட்டத்திட்டத்தின்படி ஓட்டு போடுற உரிமை கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீங்க வசிக்கிற நாட்டுல நீங்க வசிக்கிற பகுதியில உங்களுக்கு மேல ஒரு கவர்மெண்ட் வந்து பாலிசி டிசிஷன்ஸ் எடுத்துட்டு தான் இருப்பாங்க. அது
அன்னோயிங்லி அன்னோயிங்லி உங்களுடைய வாழ்க்கைய இன்னைக்கு நடத்தினாலும் நாளைக்கோ நாளை மறுநாளோ அது வந்து மாத்திக்கிட்டு தான் இருக்கும். உங்களுடைய கோர்ஸ் நான் பாட்டுக்கு இருக்கேன், என் பழக்கம் நான் பாத்துட்டு இருக்கிறேன், நான் போற ரோடு நேர் ரோடு அப்படின்னு சொல்லி நினைக்க முடியாது. அதுக்கு இடைச்சொர்களா அங்கங்க வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரியோ இல்ல ஒரு எலிவேட்டர்ஸ் மாதிரியோ வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு நீங்க வந்து கட்டாயம் உங்களுடைய கவர்மெண்ட் வந்து யாரா இருக்கணும், என்ன மாதிரியான திட்டங்களை அவங்க கொண்டு வரணும்ன்றத பார்த்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஆர் பிளென்டி. நீங்க தயவு செஞ்சு பாக்கலாம், யாரா இருந்தாலும் வந்துட்டு நல்ல பகுத்தறிஞ்சு பாருங்க யார் வேணும்னு சொல்றது. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதுன்ற மாதிரி தாராளமா விசாரிச்சு எது உங்களுக்கு சரியின்படுதோ உங்களுடைய வாழ்க்கைய வந்து ஸ்மூதா ரன் பண்ணி கொண்டு போறதுக்கு ஏதாவது ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கிற நல்ல கவர்மெண்ட் தேவை. அதுக்காக கட்டாயம் ஓட்டு போடுங்க, உங்களுடைய விருப்பப்படி யாருக்கானாலும் ஓட்டு போடுங்க. இந்த நோட்டா வந்துட்டு உண்மையிலேயே வந்து பெரிய இம்பாக்ட் எதுவும் ஏற்படுத்த போறது இல்ல, அதனால அதை தவிர்த்துட்டு யாருக்கானாலும் தாராளமா ஓட்டு போடலாம்.
இப்ப லெட்ஸ் ஜஸ்ட் கன்க்ளூடட், வி ஹேட் அ வெரி குட் செஷன் நினைக்கிறேன். ஆடியன்ஸ் கேட்டுட்டு சொல்லட்டும், பட் நான் என்ன இதை எப்படி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இங்க இருக்க மிகப்பெரிய பிரச்சனை ஏன் ஓட் போடணும் அப்படிங்கறது வந்து புரிதல் ஏன் இல்லாம இருக்கு, ஏன் நோட்டா கொண்டு போய் குத்துறாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நோபடி இஸ் ரெடி டு கெட் பொலிட்டிசைஸ் தெம்செல்ஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க எல்லாருமே வந்து பாலிடிக்ஸ் வந்து சாக்கிட அந்த மென்டாலிட்டி இன்னுமே ஊறி போய் கிடக்கு. அதனால அது அது ஒரு டைப் ஆஃப் எலைட்டிஸ்ட் மென்டாலிட்டின்னு தான் நான் பாக்குறேன். அந்த எலைட்டிஸ்ட் மென்டாலிட்டி ஓட்ஸதான் மாற்றம்ங்கிற பேர்ல வேற வேற மாதிரியான இடங்களுக்கு எல்லாம் திருப்பிட்டு போகுதோ அப்படிங்கறதும் என்னோட கருத்தா இருக்கு. ஒன்னு நோட்டா குத்துறாங்க, இல்லை இந்த மாதிரி மாற்றம்ங்கிற ஒரு ஒரு தீர்வு கிடைக்காத ஒரு இடத்தை நோக்கி நகர்றாங்களோ அப்படிங்கறதும் எனக்கு தோணுது. சோ எவ்ரிபடி மஸ்ட் கெட் பொலிட்டிசைஸ் தெம்செல்ஸ். ஒரு ஒரு அரசியல் தான் நம்மளோட வாழ்க்கைய தீர்மானிக்குது, நம்மளோட அன்றாட வாழ்க்கையே அரசியல்ல தான் தொடங்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புரிதலா நான் பாக்குறேன். சோ அரசியல் என்பது நம் வாழ்வு. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மாற்றத்தை வந்து அதிகாரத்தின் வழியா நீங்க நிகழ்த்தணும்னா அதுக்கான இருக்க ஆப்ஷன் தான் ஓட்டிங். சோ எல்லாருமே ஓட் வந்து தயவு செஞ்சு உங்களோட வாக்குகளை பதிவு செய்யுங்க. தயவு செஞ்சு ஓட்டிங்க வந்து ஒரு பேர்டனா பாக்காதீங்க, ஓட் பண்ணுங்க. நோட்டாக்கு ஓட் போடாதீங்க, யாருக்கு வேணா ஓட் போடுங்க. அக்கார்டிங் டு யுவர் ஐடியாலஜிஸ் உங்களுக்குன்ட்டு ஒரு சுய கருத்து ஒன்று இருக்கும், அந்த சுய கருத்து பகுத்தறிவின் மூலியமா நிகழ்ந்துச்சுன்னா அது உண்மையாவே ஒரு மாற்றத்தை நோக்கின ஒரு 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 அதிகாரத்துக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை நீங்க முடிவு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து நீங்க பகுத்தறிஞ்சு உங்களுக்கான தேவை என்ன, உங்களுக்கான தலைவன் யாரு, உங்களுக்கான ஒரு ஒரு அடையாளத்தை யாரு வந்து நிரப்ப போறா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதை நிகழ்த்தினீங்கன்னா மாற்றம்ங்கிறது நிச்சயமா நடக்கும். மாற்றம் தான் இங்க நிரந்தரம், மாற்றம்ங்கிறது இப்போ ரொம்ப அவசியமா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு எண்ட். ஸோ முடியும் போது ஒரு பாட்டு பாடிடுவோமா? ஸ்டாலின் தவறாரு, இதுதான் பேசினது வந்து ஸ்டாலினுக்கான பரப்புரையா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷம் தான். ஆனாலும் அது நோக்கம் கிடையாது. இங்க எப்படியெல்லாம் வந்து நம்மள வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க, எப்படியெல்லாம் நம்மள மடைமாற்ற பாக்குறாங்க அப்படிங்கறத எல்லாருமே தெளிவாகணும் அப்படிங்கறத இந்த பாட்காஸ்டோட நோக்கம். நீங்க ரியாலிட்டிய
புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
அப்ரோச்சாவே இது இருக்கட்டும். சோ யா தேங்க்யூ ஆல். அப்படியே ஒரு கடையை சாத்திட்டு நம்ம அடுத்து வேற ஏதாவது ஒரு சூப்பர் மேட்டர் சிக்கிச்சுன்னா அப்படியே மே ரெண்டுல ஒருவேளை மாற்றம் நிகழுதா நிகழியா நிகழலையா இல்ல பிஜேபி ஏதாவது விளையாட்டு விளையாண்டாங்களா அப்படிங்கறத பத்தி நம்ம
முதல்ல 100 நாளுக்கு அப்புறம் ஒரு பாட்காஸ்ட் போடுங்க.
ஆமா அது ஒண்ணு போடணும், மே 2 ஒண்ணு போடுவோம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு 100 நாள் கழிச்சு ஒன்னு போடுவோம்.
டூ சப்ஸ்கிரைப் கதை போமா வித் கார்த்திக் அண்ட் ஃபாலோ ஆன் ஸ்பாட்டிஃபை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை போமா வித் கார்த்திக்.
கதை போமா, கதை போமா, கதை போமா, உண்டாக நீயும் நானும் தான். கதை போமா, கதை போமா, கதை போமா, நீ பேச பேச.
காயம்.